One of the things that I have discovered through the years is that most believers have not understood how to live a new covenant life.
வாழ்க்கையில் நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம் என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்களுக்கு புது உடன்படிக்கையின் வாழ்க்கையை வாழ்வது எப்படி என்பதை குறித்து அறிவில்லாமலே இருக்கிறார்கள்.
In many churches and denominations, they never preach about what is the difference between the new covenant and the old covenant.
அநேக சபைகளிலே, கிறிஸ்தவ கூட்டங்களிலே புது உடன்படிக்கைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை வலியுறுத்துவதே இல்லை, போதிக்கப்படுவதே இல்லை.
So they mix up the two.
ஆகவே இந்த இரண்டையும் அவர்கள் ஒன்றாக்கி கொள்கிறார்கள்.
And when you mix up the two,
இந்த இரண்டையும் நீங்கள் கலந்து விட்டால்,
it doesn't work.
அது கிரியை செய்வதல்ல.
You can have good water,
நல்ல தண்ணீரை வைத்திருக்கலாம்,
and good oil,
நல்ல எண்ணெயை வைத்திருக்கலாம்,
but when you mix the two,
இரண்டையும் நீங்கள் ஒன்றரை கலந்தால்,
you can't drink it,
அதை குடிக்கவும் முடியாது,
and you can't put it in your scooter also,
உங்களுடைய ஸ்கூட்டருக்கு பெட்ரோலாக அதை ஊற்றவும் முடியாது,
because it's not meant to be mixed.
இந்த இரண்டும் கலப்படம் கலந்து வைப்பதற்காக அது உண்டாக்கப்படவில்லை.
It's not because it's bad.
இரண்டிலே ஏதோ ஒன்று கெட்ட காரியம் என்று அல்ல.
It can be first class water, first class oil, which you can't mix it.
முதல் தரமான நீர், முதல் தரமான பெட்ரோல், ஆனாலும் இந்த இரண்டையும் நீங்கள் ஒன்றாக கலக்க முடியாது.
God is the one who established the old covenant, so it is good.
தேவன் தான் பழைய உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார், ஆகவே அது நல்லது.
And God is the one who established the new covenant, that's also good.
தேவன் தான் புது உடன்படிக்கையையும் ஏற்படுத்தியிருக்கிறார், அதுவும் நல்லது.
But this is like first class water and first class oil.
ஆனால் இது முதல் தரமான நீரையும் முதல் தரமான பெட்ரோலையும் போல இருக்கிறது.
You cannot mix it.
இரண்டையும் நீங்கள் ஒன்றாக கலக்க முடியாது.
And most Christians mix it.
அநேக கிறிஸ்தவர்கள் இதை ஒன்றாக கலந்து விடுகிறார்கள்.
You know, in the Old Testament, they used to not meet on Sunday. They used to meet on Saturday because Saturday was the Sabbath day.
சனிக்கிழமை என்பது ஓய்வு நாளாக இருந்தபடினாலே பழைய உடன்படிக்கையிலே சனிக்கிழமை தான் அவர்கள் தேவாலயத்திலே கூடி வந்தார்கள், ஆராதனை செய்தார்கள்.
Now there's one group of people who call themselves Christians even today who still believe they must keep Saturday.
இன்றைக்கும் சனிக்கிழமையை தான் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு கூட்டத்தார் கிறிஸ்தவத்திலே உண்டு.
But many Christians have got light on that. They say, no, we don't keep Saturday, we keep Sunday.
அநேக கிறிஸ்தவர்களுக்கு இதிலே வெளிச்சம் கிடைத்தபடினாலே நாங்கள் சனிக்கிழமை ஆராதிக்க தேவையில்லை, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம் என்று சொல்கிறார்கள்.
And so they've given up that part of the Old Testament.
ஆகவே இந்த குறிப்பிட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதியை விட்டு விட்டார்கள்.
And then they've given up all the, they had 7 feasts in the Old Testament, they've given up those feasts also.
பழைய ஏற்பாட்டில் 7 பண்டிகைகள் இருந்தது, அந்த பண்டிகைகளையும் அவர்கள் விட்டு விட்டார்கள்.
They've stopped sacrificing animals like the Old Testament.
மிருகங்களை பழைய ஏற்பாட்டிலே செய்தது போல பலியிடுவதை நிறுத்தி விட்டார்கள்.
But they still keep the tithe. Tithe is also an Old Testament command which most churches today still practice.
ஆனால் அதே சமயத்தில் தசமபாகத்தை இன்னுமாய் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கையின் காரியமாகிய தசமபாகத்தை இன்றும் பல சபைகளிலே அதை பயிற்றுவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
Why?
ஏன்?
Because all the pastors love money.
ஏனென்றால் எல்லா போதகர்களும் பாஸ்டர்மார்களும் பணத்தை நேசிக்கிறார்கள்.
See, they will not get anything by, they don't lose anything by changing Saturday to Sunday.
ஞாயிற்று சனிக்கிழமை ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை மாற்றுவதனாலே அவர்கள் எதையும் இழக்க போவதில்லை.
They don't lose anything by abolishing the feast.
பண்டிகைகளை நிறுத்துவது நிமித்தமாக இவர்கள் ஒன்றையும் இழப்பதில்லை.
But if you abolish the tithe, they lose something.
ஆனால் தசமபாகத்தை நிறுத்திவிட்டால் அவர்கள் ஏதோ ஒன்றை இழந்து விடுவார்களே.
So they will teach about money from the Old Testament, not from the New Testament.
ஆகவே பணம் என்கிற காரியம் வரும்பொழுது புதிய ஏற்பாட்டிலிருந்து அல்ல பழைய ஏற்பாட்டிலிருந்து பிரசங்கிப்பதையே அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள்.
The New Testament also speaks about money. It says don't love money.
புதிய ஏற்பாடும் பணத்தை குறித்து போதிக்கிறது, பணத்தை நேசிக்க வேண்டாம், பணத்தை அன்பு கூற வேண்டாம் என்று சொல்கிறது.
The New Testament does not say don't give any money to God.
தேவனுக்கு பணத்தை கொடுக்கவே வேண்டாம் என்று புதிய ஏற்பாடு சொல்லுவதில்லை.
The New Testament says whatever you give, give happily.
ஆனால் எதை கொடுத்தாலும் அதை மன உற்சாகத்தோடு கூட கொடு என்று புதிய ஏற்பாடு போதிக்கிறது.
Many people go back to the Old Testament for something.
ஆனால் ஒரு சில காரியங்களுக்காக மீண்டுமாய் பழைய உடன்படிக்கைக்கு செல்கிறார்கள்.
And I find in our churches,
நம்முடைய சபைகளில் நான் பார்த்தது என்னவென்றால்,
we can glory in the fact, I'll tell you another thing which some people have of old covenant. They have priests today in some churches.
இன்னும் ஒரு சில சபைகளிலே அங்கே அவர்களுக்கு ஆசாரியர் இருக்கிறார்கள்.
That is an old covenant thing.
அது பழைய உடன்படிக்கையின் காரியம்.
In new covenant there are no priests.
புதிய உடன்படிக்கையிலே ஆசாரியர்கள் அல்ல.
No special class.
விசேஷித்த வகுப்பினர் என்று சொல்லக்கூடிய போதிக்கிறவர்கள் அல்ல.
The Bible says Jesus has made all of us priests.
நம் எல்லாரையும் ஆசாரிகளாய் மாற்றி விட்டார் இயேசு என்று வேதம் சொல்கிறது.
You know that?
உங்களுக்கு அது தெரியுமா?
That God has made, Jesus has made us kings and priests.
நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா?
Let me show you that verse.
அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
Revelation.
வெளிப்படுத்தின விசேஷம்.
Chapter 1 verse 6.
1 அதிகாரம் 6 வசனம்.
Verse 5 it says he released us from our sins by his blood.
ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார்.
And then what did he do?
பிறகு என்ன செய்தார்?
He made us to be kings and priests.
நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி இருக்கிறார்.
Is this only for brothers or sisters also?
இது சகோதரர்களுக்கு மட்டும்தானா அல்லது சகோதரிகளுக்கும் சேர்த்து இந்த வசனம் பொருந்துமா?
Do you know that in the Old Testament no woman could be a priest?
பழைய ஏற்பாட்டிலே எந்த ஒரு ஸ்திரீயும் ஆசாரியளாய் மாற முடியாது.
There were two or three women prophetesses in the Old Testament.
ஆனால் பழைய ஏற்பாட்டிலே 2-3 பெண் தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள்.
தெபோரா,
ஹுல்டா,
அன்னா,
அன்னாள்,
that's two or three like that.
இப்படி 2-3 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள்.
Priests, zero.
ஆசாரிகள் எவ்வளவு பேர் என்று சொன்னால் பழைய உடன்படிக்கையிலே இல்லவே இல்லை.
No woman could be a priest.
எந்த ஒரு ஸ்திரீயும் ஆசாரியராய் இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது
எவ்ரி brother sister who is born again is a priest of God.
மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆணும் பெண்ணும் ஆசாரியனாய் தேவனுடைய ஆசாரனாய் இருக்கிறார்கள்.
Did you know that?
உங்களுக்கு தெரியுமா?
See, the devil doesn't want us to know these things.
இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு சாத்தான் விரும்புவதில்லை.
In the Old Testament only some people could be priests.
பழைய உடன்படிக்கையிலே ஒரு சிலர் மட்டுமே ஆசாரியராய் இருக்க முடியும்.
Less than 10%.
10%-க்கும் குறைவானவர்களே ஆசாரியராய் இருந்த முடிந்தது.
One tribe out of 12.
12 கோத்திரத்தால ஒரு கோத்திரத்தார் மட்டுமே ஆசாரியர்களாக இருப்பார்கள்.
8%.
8% தான்.
Today also small percentage of people are priests.
இன்றைக்கும் ஒரு சிறு சதவீதத்தினரே ஆசாரியர்களாக இருக்கிறார்கள்.
You can call them priests, you can call them pastors, you can call them bishops, call them whatever you like.
நீங்கள் ஆசாரியர்கள் என்று அழைத்துக் கொள்ளலாம், பாஸ்டர் என்று அழைத்துக் கொள்ளலாம், பிஷப் என்று அழைத்துக் கொள்ளலாம், என்ன வேண்டுமானாலும் பெயரை சொல்லிவிடுங்கள்.
Here it says we are all priests.
ஆனால் இங்கே இந்த வசனத்தின்படி நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
So many things like this which people go back to the Old Testament.
இப்படி ஒரு சில காரியங்களுக்காக மட்டுமே பழைய ஏற்பாட்டுக்கு செல்கிறார்கள்.
For example, another example, Matthew 23.
இன்னொரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு 23 அதிகாரம்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
don't be called, verse 8, rabbi, teacher, verse 9, father, leader. Don't be called by all these things.
மத்தேயு 23 அதிகாரம் 8 வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், உங்களை பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் என்று சொல்கிறார், குருக்கள் என்று உங்களை அழைக்க வேண்டாம் என்று சொல்கிறார்.
So I'm not, we must not allow anybody to call us father or pastor or any title at all.
நம்ம யாருமே பிதா, ஃபாதர் அல்லது பாஸ்டர் என்று அழைக்க கூடாது.
But Jesus gave us two titles here.
ஆனால் இயேசு இங்கே நமக்கு இரண்டு பட்டங்களை கொடுக்கிறார்.
Only two titles.
இரண்டு பட்டங்கள் மட்டுமே.
One is brother.
ஒன்று எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் சகோதரன் என்ற பட்டம்.
Or sister, same thing.
சகோதரி என்றாலும் ஒன்றுதான்.
So you can allow people to call you brother or sister.
ஆகவே ஜனங்கள் உங்களை சகோதரனே சகோதரி என்று அழைக்க நீங்கள் அனுமதிக்கலாம்.
One more title.
இன்னும் ஒரு பட்டம் கொடுக்கிறார்.
Verse 11.
11 வசனம்
servant.
ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன்.
See, there is a difference between ஊழியக்காரன் and வேலைக்காரன்.
ஊழியக்காரனுக்கும் வேலைக்காரனுக்கும் தமிழில் சொல்லும்போது இரண்டுக்கும் வித்தியாசம் உண்டு.
You know the difference.
உங்களுக்கே அந்த ஊழிய வித்தியாசம் தெரியும்.
You try calling a pastor வேலைக்காரன் and let's see how he thinks about it.
வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பாஸ்டரை பார்த்து வேலைக்காரனே என்று கூப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்.
Do you know what Jesus gave us a title?
நமக்கு இயேசு கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா?
நாட் ஊழியக்காரன், வேலைக்காரன்.
ஊழியக்காரன் பட்டம் அல்ல, வேலைக்காரன் பட்டம் தான் கொடுத்திருக்கிறார்.
You want a title? வேலைக்காரன், take that.
உங்களுக்கு பட்டம் வேண்டுமா? வேலைக்காரன் என்ற பட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
All brother or sister, that's all.
அல்லது சகோதரன் சகோதரி என்ற பட்டம் தான்.
Okay, now சரி. In our church we know all these things.
நம்முடைய சபையிலே நாம் இதெல்லாம் அறிந்திருக்கிறோம்.
And because we know these things we think that we are better than other people who don't know these things.
இந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறதுனாலே மாத்திரம் இதை அறியாதவர்களை காட்டிலும் நாம் சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள் என்று எண்ணுகிறோம்.
Now see what Jesus said.
இயேசு என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
John chapter 13.
யோவானின் சுவிசேஷம் 13 அதிகாரம்.
This is a message which Jesus speaks especially to our churches.
நம்முடைய சபைகளுக்கு என்று இயேசு விசேஷமாய் போதிக்கிற ஒரு வசனங்கள்.
It's a very important verse.
மிக முக்கியமான வசனம்.
Verse 17.
17 வசனம்.
John 13:17.
யோவானின் சுவிசேஷம் 13 அதிகாரம் 17 வசனம்.
If you know these things you are blessed if you do them.
நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினாலே இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள்.
There is no blessing if you know these things.
இவைகளை அறிந்திருந்தால் அதிலே ஒரு பாக்கியம் இல்லை.
you may even get up and preach these things.
நீங்கள் எழுந்திருந்து இந்த காரியங்களை பிரசங்கிக்க கூடவும் செய்யலாம்.
No blessing.
அதுல ஆசீர்வாதம் இல்லை.
You want a blessing, you have to do these things.
உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா பாக்கியம் வேண்டுமா இவைகளை நீங்கள் செய்ய வேண்டும்.
That means whatever Jesus said, you are going to do it exactly like that.
என்னெல்லாம் இயேசு சொன்னாரோ அப்படியே நீங்கள் செய்ய போகிறீர்கள்.
That means you don't allow people to call you by names like that.
அவ இப்படிப்பட்ட பெயர்களினாலே உங்களை அழைப்பதற்கு நீங்கள் யாரையும் அனுமதிக்க வேண்டாம்.
Stop them.
நீங்கள் வேண்டாம் கூப்பிட வேண்டாம் என்று சொல்லி
விடுங்க. I don't want
that. எனக்கு அந்த பட்டம் தேவையில்லை என்று
சொல்லுங்க. Your brother.
நான் உன் சகோதரன்.
Do you do them?
ஆனால் நீங்கள் இதை செய்கிறீர்களா?
Now I wanted to share some things with you concerning this, the tremendous privileges that are ours under the new covenant.
இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழாக நமக்கு இருக்கக்கூடிய அந்த எவ்வளவோ சாக்கியங்களை பாக்கியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Not just to know them.
இவைகளை ஏதோ நம் மனதளவில் அறிந்திருப்பதல்ல.
How we can have them.
நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
That people can see it in our life.
நம்முடைய ஜீவியத்திலே ஜனங்கள் பார்க்க முடியும்.
See in the Old Testament.
பழைய உடன்படிக்கையிலே.
All they could say was come and hear the message.
இங்கே வந்து இந்த செய்தியை கேளுங்கள் என்று மாத்திரம் சொல்வார்கள்.
Because it was a written word.
ஏனென்றால் அது எழுதப்பட்டதான வாக்கியம்.
Come and listen.
வந்து கேளுங்கள்.
Great preacher has come.
பெரிய பிரசங்கியார் வந்திருக்கிறார்.
The prophet has come down from the mountain.
மலையிலிருந்து தீர்க்கதரிசி இறங்கி வந்திருக்கிறார்.
So you can listen to what the prophet is saying.
ஆகவே இப்போ தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நீங்கள் இப்போ கேளுங்கள்.
What is that? That is Old Testament.
இது என்ன? இது பழைய உடன்படிக்கை.
In the New Testament,
புது உடன்படிக்கையிலே,
it is very different.
வித்தியாசமா இருக்கிறது.
It is come and see.
வந்து பாருங்கள்.
You have often heard me say that from John chapter
1. யோவான் 1 ஆம் அதிகாரத்திலே நான் அடிக்கடி சொல்லுகிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள்.
It says the disciples of John the Baptist,
யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள்,
those were people under the old covenant.
அவர்கள் பழைய உடன்படிக்கைக்கு கீழாக உள்ள மக்கள்.
And they followed the best man under the old covenant, which was John the Baptist.
பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்டதான மிக சிறந்த மனிதனாகிய யோவானை அவர்கள் பின்பற்றினார்கள்.
That means they were wholehearted old covenant people.
அதை நாம் எப்படி சொல்லலாம் என்றால் பழைய உடன்படிக்கையிலே உள்ளதான முழு இருதயமுடைய சகோதரன் என்று சொல்லலாம்.
But John the Baptist pointed to Jesus and say, he is the man, don't follow me.
என்னை பின்பற்ற வேண்டாம், இவர்தான் இயேசு, அவரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி இயேசுவை சுட்டி காண்பித்தார்.
The old covenant is always like that, pointing to the new covenant.
பழைய உடன்படிக்கை எப்பொழுதுமே புது உடன்படிக்கையை நோக்கி சுட்டி காண்பிக்கிறதா இருக்கிறது.
So they followed Jesus, verse 37.
ஆகம 37 ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள்.
And Jesus said, what are you seeking?
நீங்கள் எதை தேடுகிறீர்கள் என்று இயேசு கேட்டார்.
You know, that is the question the Lord is asking everybody here.
இங்க இருக்கிற எல்லாரையும் இயேசு இந்த கேள்வியை தான் கேட்கிறார்.
You took all the trouble to come from your home to this conference.
நீங்கள் உங்கள் வீட்டிலிருந்து எவ்வளவு பிரயாணம் செய்து நீங்கள் கஷ்டப்பட்டு இந்த இடத்திலே வந்திருக்கிறீர்கள்.
What are you seeking?
எதை தேடி வந்திருக்கிறீர்கள்?
I'm sure you are not seeking 3 free meals a day.
ஒரு நாளைக்கு 3 வேளை இலவசமாய் ஆகாரம் கிடைக்கும் என்பதனாலே நீங்கள் வரவில்லை என்று நான் நடந்திருக்கிறேன்.
Because the food here is very simple in any case.
என்றால் இங்க இருக்கிற ஆகாரமானது எளிமையான ஒரு ஆகாரம் தான்.
And you spend more than that on your bus fare.
அந்த 3 வேளை சாப்பாட்டுக்காகவும் செலவை காட்டிலும் அதிகமாக நீங்கள் பஸ் செலவுக்கு செய்து வந்திருக்கிறீர்கள்.
You have come seeking something spiritual.
ஏதோ ஆவிக்குரிய ஒன்றை தேடி வந்திருக்கிறீர்கள்.
That is why you come year after year.
ஆகவே தான் நீங்கள் வருஷந்தோறும் வந்து கொண்டிருக்கிறீர்கள்.
But what are you seeking?
ஆனால் எதை நீங்கள் தேடுகிறீர்கள்?
Are you seeking just for a stirring message that will stir you up and you'll go back a little excited?
உங்கள் உணர்ச்சிகளை கிளர்ச்சியூட்டி எழுப்பக்கூடியதான செய்திகளை நீங்கள் கேட்க வந்திருக்கிறீர்களா?
You have heard many messages like that in the past.
கடந்த காலங்களில் எப்படியோ எத்தனையோ செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள்.
And how much has it changed your life?
எந்த அளவுக்கு அந்த செய்திகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது?
I know it has changed your life a little bit.
கொஞ்சம் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று நான் அறிவேன்.
What I want to say is it could have changed your life much more.
ஆனால் இதை காட்டிலும் எவ்வளவோ அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்க கூட என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
That is a question the Lord is asking everybody here. Jesus is here and asking you a question.
இங்கே இயேசு இருந்து கொண்டிருக்கிறார். அவர் இங்கே இருந்து கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார்.
Standing in front of you and asking, what are you seeking?
நீ எதை தேடுகிறாய் என்று உங்களுக்கு முன்னாக நின்று இயேசு கேட்கிறார்.
You know, there are some people who come to our meetings usually from other churches, who come just to take down the notes so that they go and preach it in their church.
பிற சபைகளிலிருந்து நம்முடைய கூட்டங்களுக்கு ஒரு சிலர் வருகிறார்கள். வந்து சொல்லுகிற காரியங்களை எல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டு அதை போய் அவருடைய சபையில பிரசங்கிக்கிறார்கள்.
No, now I'm not saying taking notes is bad. It's a very good thing because we can go back and read it again.
ஆகவே நாம் குறிப்பெடுப்பது தவறு என்று சொல்லவில்லை. ஏனென்றால் நான் வீட்டுக்கு சென்று அதை நாம் திரும்பவும் பார்க்கலாம், அதை யோசித்து பார்க்கலாம்.
But not for the purpose of preaching somewhere else.
ஆனால் எந்த ஏதோ ஒரு இடத்துல போய் பிரசங்கிக்க வேண்டும் என்கிற காரணத்துக்காக குறிப்பெடுக்க கூடாது.
Because I didn't get everything in the meeting, I want to go through it again so that I can come into that light. That purpose it is good.
கேட்கிற எல்லா காரியங்களும் ஒருவேளை மறந்து விடுவோம் என்று சொல்லி குறிப்பெடுத்துக் கொண்டு நான் போய் மீண்டும் அதை படித்து நான் அந்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்வது இந்த நோக்கத்துக்காக செய்வது நல்லது.
I also do it sometimes when I hear something that really blesses me, I write it down.
நானும் கூட சில சமயத்தில் அப்படி செய்திருக்கிறேன். நீ ஆசீர்வதிக்க கூடிய செய்திகளை கேட்கும்போது நான் உடனே குறித்துக் கொண்டிருக்கிறேன்.
Sometimes when I'm alone with the Lord, he tells me something, I write it down.
சில சமயத்தில் ஆண்டவரோடு கூட தனியாக நான் இருக்கும்போது அவர் பேசுகிறார், நான் எழுதுகிறேன்.
Because I forget it otherwise.
இல்லாவிட்டால் நான் மறந்து விடுவேன்.
But the Lord says, what are you seeking?
ஆனால் நீ எதை தேடுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
Are you seeking for a sermon?
ஒரு பிரசங்கத்துக்காக தேடுகிறாயா?
Are you seeking for just an emotional stirring?
உணர்ச்சிகளை பரவசம் ஊட்டக்கூடிய செய்திக்காக வருகிறாயா?
Or are you seeking for some more knowledge of the Bible?
அல்லது வேதத்தில் இன்னும் கொஞ்சம் அறிவை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தேடி வந்திருக்கிறாயா?
You answer this question on the first day. What have you come here seeking?
இங்கே எதை தேடி வந்திருக்கிறாய் என்ற அந்த கேள்விக்கு இந்த முதல் நாளிலே நீ ஆண்டவருக்கு பதில் சொல்லிவிடு.
What a beautiful answer they gave.
இவர்களுக்கு என்ன அருமையான ஒரு பதிலை சொன்னார் பாருங்கள்.
Rabbi, we want to know where you are living.
ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று நாங்கள் அறிய விரும்புகிறோம் என்று கேட்டார்கள்.
Is that what are you seeking, Jesus, or you're seeking some doctrine or message?
நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்களா அல்லது ஏதோ ஒரு உபதேசம் செய்தி தேடி வந்திருக்கிறீர்களா?
You know, if I ever go to a new town,
நான் ஒரு புது ஊருக்கு நான் எப்போதாவது போனால்,
supposing I was working in a secular job and I was transferred to a new town,
நான் ஒரு வேலையிலே அமர்ந்திருக்கிறேன், ஒரு வேறு இடத்துக்கு வேலை மாற்றம் கிடைத்து புது ஊருக்கு போகிறேன் என்று வைத்துக் கொள்வோம்.
And on Sunday morning I want to go to a meeting.
ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு கூட்டத்துக்கு போக விரும்புகிறேன்.
Where will I go?
நான் எங்கே போவேன்?
I don't know any church there.
அங்க இருக்கிற சபைகள் எல்லாம் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது.
None of the churches in fellowship with us are in that town.
நம்மளோட ஐக்கியம் கொள்கிற சபை அந்த ஊர்ல இல்லை என்று வைத்துக் கொள்வோம்.
So what will I go seeking?
அவன் நான் எதை தேடி போவேன்?
I'll say, Lord,
ஆண்டவரே,
where are you living?
நீர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்?
That is the same question they asked.
இவர்கள் கேட்ட அதே கேள்விதான் இங்கே பார்க்கிறோம்.
Where are you?
நீர் எங்கே இருக்கிறீர்?
Where are you, Lord?
ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர்?
And I go to this church.
இந்த சபைக்கு போட்டமா?
I come away, he is not there.
நான் வெளியே வந்து விடுகிறேன், அங்கே ஆண்டவர் இல்லை.
I say, Lord, where are you? Tell me.
ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர் சொல்லும்.
Next Sunday I may go to another church.
அடுத்த வாரம் வேற ஒரு சபைக்கு போறேன்.
I say, no, they have got good singing and fiery preaching and all, but the Lord is not there.
நல்ல பாடல்கள் பாடுகிறார்கள், நல்ல பிரசங்கம் செய்கிறார்கள், ஆண்டவர் அங்கே இல்லை.
I go like that, place to place.
அப்படியே ஒவ்வொரு இடமாய் சென்று கொண்டிருக்கிறேன்.
That's what these people ask. Lord, where are you?
இதோ அந்த ஜனங்கள் கேட்டார், ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர், எங்கே இருக்கிறீர்?
I'm not happy with just good singing.
நல்ல பாடல் அதுல எனக்கு சந்தோஷம் இல்லை.
Not even happy with good preaching.
நல்ல பிரசங்கத்திலே கூட எனக்கு சந்தோஷம் இல்லை.
I want to meet with you.
நான் உம்மை சந்திக்க வேண்டும்.
I'll tell you, that is my desire.
இதான் என்னுடைய வாஞ்சை.
When I go on Sunday morning to our church in Bangalore,
ஞாயிற்றுக்கிழமை காலை பெங்களூரிலே என் சபைக்கு நான் போகும்பொழுது,
I want to meet with Jesus.
நான் இயேசுவை சந்திக்க விரும்புகிறேன்.
And if I come away from there without meeting with Jesus, what's the use?
நான் இயேசுவை சந்திக்காமல் அந்த கூட்டத்தை விட்டு வெளியே வந்தால் அதில் என்ன பிரயோஜனம்?
Supposing you went to a wedding.
நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீர்கள்.
And somebody tells you, what does the bridegroom look like?
பெண் எப்படி இருக்கிறார், மாப்பிள்ளை எப்படி இருக்கிறார் என்று கேட்டால்,
you know, I didn't see the bridegroom, but I met a lot of my friends there and I had good time with them, had a nice dinner and came back.
மாப்பிள்ளை நான் பார்க்கவே இல்ல, நிறைய நண்பர்கள் வந்தார்கள், அவரோட கூட பேசிக்கொண்டே இருந்து நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன் என்று சொல்லுவீர்களானால்,
some people go for wedding only for that, for the dinner to meet their friends and all that.
ஒரு சிலர் கல்யாணத்துக்கு போகும்பொழுது ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு விட்டு நண்பர்களை சந்திக்கலாம் என்று தான் போகிறார்கள்.
I want to meet the bridegroom.
நான் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும்.
Because he's my bridegroom.
ஏனால் அவர் என்னுடைய மணவாளர்.
I am the bride.
நான்தான் மணவாட்டி.
A bride doesn't go to the wedding to meet her friends.
ஒரு மணவாட்டி திருமணத்துக்கு எதற்கு போகிறாள்? அங்கே போய் நண்பர்களை சந்திக்க போகிறாளா?
Tell me.
சொல்லுங்கள், நண்பர்களை சந்திக்க போகிறாளா? யாரை சந்திக்க மணப்பெண் போகிறாள்?
Any bride goes to the wedding because they are having chicken biryani there, I'm going there.
இந்த திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் கல்யாணத்துக்கு எதற்கு போகிறாள்? நான் சிக்கன் பிரியாணி சாப்பிட போகிறேன் என்று சொல்லி
போகிறாள். No, she's going to get married.
இல்லை, அங்கே மாப்பிள்ளையோடு கூட திருமணம் செய்து கொள்ள முடியாக போகிறாள்.
Why do you come to the meeting?
கூட்டங்களுக்கு ஏன் வருகிறீர்கள்?
Why have you come to the conference?
ஏன் கான்ஃபரன்ஸுக்கு வந்திருக்கிறாய்?
Not even for a good message.
நல்ல செய்திக்காக கூட அல்ல.
But to meet with Jesus.
இயேசுவை சந்திக்க முடியாது.
That is the passion of my heart.
அதுதான் என் உள்ளத்தின் அபிலாஷை.
I pray with all my heart that in all of our churches, when people come on Sunday, they will meet with Jesus.
நம்ம எல்லா சபைகளிலேயும் ஜனங்கள் வரும்போது அவர்கள் எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும் என்பதே என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையா இருக்கு.
He is the most wonderful person in the world.
உலகத்திலே மிகவும் அற்புதமான நபர் அவர்தான்.
I have known him as a personal friend for 45 years.
45 ஆண்டுகளாக அவரை நான் என்னுடைய தனிப்பட்ட நண்பனாய் அறிந்திருக்கிறேன்.
Any problem I have, small or big.
எனக்கு சிறு பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி.
If I have lost my keys.
என்ன சாவி தொலைந்து விட்டது என்றால்,
that's a small thing.
சின்ன சாவி, அது சின்ன காரியம்.
Help me to find it.
அண்டர் இந்த சாவி எங்க போறது தெரியல, எனக்கு உதவி செய்ய கண்டுபிடிக்க.
Somebody is taking me to a court, that's a big thing.
என்ன வழக்கு மன்றத்துக்கு எடுத்து செல்கிறார்கள்.
Okay, that's a
பெரிய காரியம்.
Big thing, small thing.
அங்கேயும் ஆண்டவரை கேட்கிறேன், சின்ன காரியமோ பெரிய காரியம்.
Lord, please go with me.
ஆண்டவரே, என்னோடு கூட வாரும்.
Five, if you have to go to hospital, say, Lord, please go with me.
ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், ஆண்டவரே, என்னோடு கூட வாரும் என்று
கேட்கிறேன். Go to court, please go with me.
கோர்ட்டுக்கு போகிறேன், ஆண்டவரே, என்னோடு கூட வாரும்.
You go to work in the morning,
காலையில வேலைக்கு போகிறேன்.
Lord, I've got a difficult boss. Please come with me.
ஆண்டவரே, எனக்கு கடினமான மேலதிகாரி இருக்கிறார், என்னோட கூட வாங்க ஆண்டவரே.
Have you got a difficult husband?
கடினமான புருஷன் இருக்கானா?
You must go home with Jesus.
நீங்க வீட்டுக்கு இயேசுவோடு கூட போக வேண்டும்.
He's such a good friend.
அவர் நல்ல நண்பன்.
He understands you.
அவர் உங்களை புரிந்து கொள்கிறார்.
Maybe your wife doesn't understand you.
உன்னுடைய மனைவி உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம்.
Maybe your husband doesn't understand you.
உன்னுடைய புருஷன் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம்.
Jesus understands even the things you don't understand about yourself.
உன்னை குறித்து நீ அறிந்து கொள்ளாத காரியங்களை கூட இயேசு அறிந்திருக்கிறார்.
Isn't it wonderful to have such a friend?
அப்படிப்பட்ட நண்பனை வைத்திருப்பது அற்புதமான காரியம் அல்லவா?
That's the thing we need, my brothers.
என் சகோதரரே, இதுதான் நமக்கு தேவை.
More than anything else.
எந்த காரியத்தை காட்டிலும் அதிகமாக.
We need to see Jesus every time we go to a meeting.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் கூட்டத்துக்கு போகும் பொழுது நாம் இயேசுவை சந்திக்க வேண்டும்.
I don't want to come away from a meeting just saying, "Oh, the singing was good."
பாடல் நன்றாக இருந்தது என்று சொல்லி வரவில்லையானால், செய்தி நன்றாக இருந்தது என்று சொல்லி போக வேண்டும். கொஞ்சம் பரவசம் அடைந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டாம்.
You go to some political meetings.
நீங்கள் ஒரு அரசியல்வாதி கூட்டத்துக்கு போங்க.
They also say the same thing.
அங்கே மாமல்லாவை சொல்கிறார்கள்.
What fantastic film music there was there.
என்ன அருமையான பாடல், சினிமா பாட்டு என்று சொல்கிறார்.
Boy, that politician, what a fiery message he gave.
பார், அக்னி பறக்கக்கூடிய ஒரு செய்தியை போல இருந்தது இந்த அரசியல்வாதி.
Definitely going to vote for him.
கண்டிப்பாக நான் இவருக்கு தான் ஓட்டு போடுவேன்.
That is not why we come here.
அதற்காக நாம் வந்திருக்கிறோம்.
We have come here to meet with a person we cannot see with our eyes.
நம்முடைய சொந்த கண்களினாலே காண முடியாத ஒரு நபரை சந்திக்க முடியாக வந்திருக்கிறோம்.
But whom all of you can see in your heart before you go away from here.
இங்கிருந்து செல்வதற்கு முன்பதாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய இதயத்திலே அவரை காண முடியும்.
Even your children.
பிள்ளைகள் கூட.
If you cry out to God and say, Lord, I want to see you.
ஆண்டவரே, நானுமே எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டினால்,
open the eyes of my heart.
ஆண்டவரே, என்னுடைய இதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று கேளுங்கள்.
Meet with you.
சின்ன பிள்ளைகளே, நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று கேளுங்கள்.
Jesus loves little children.
இயேசு சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறார்.
He doesn't say I listen to the prayer only of those who are about 20 years old.
20 வயசுக்கு மேல உள்ளவங்களுடைய ஜெபத்தை தான் நான் கேட்பேன்னு ஆண்டவர்
சொல்லுவதில்லை. There a verse like that in the Bible?
பைபிள் அப்படி ஏதாவது வசனம் இருக்கா?
Samuel was such a small boy younger than all of you.
உங்கள் எல்லாரையும் காட்டிலும் சாமுவேல் சின்ன பையனா இருந்தான்.
5 years old.
5 வயசு அவனுக்கு.
Saying speak Lord your servant is listening to you.
கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று கேட்டான்.
5 years old.
5 வயசு பையன்.
He met with the Lord.
அவன் தேவனை சந்தித்தான்.
Because he had a hunger.
ஏன்னா அவனுக்குள்ள ஒரு பசி இருந்துச்சு.
The old preacher was sitting there Eli. He could not get anything from him.
வைசான பிரசங்கியார் ஏலி அங்க உட்கார்ந்து இருக்கிறார், அவருக்கு எந்த வார்த்தையும் கிடைக்கவில்லை.
It doesn't matter if the old preachers can't help you.
அந்த வயது முதிர்ந்த பிரசங்கியார் உங்களுக்கு உதவி செய்ய முடியாட்டி பரவாயில்ல.
So these people said, Rabbi, where are you staying? That's where I want to find out.
ரபி, நீ எங்கே தங்கி இருக்கிறீர், அங்கே நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்.
And he said in verse 39, come and see.
39வது வசனத்தில் சொல்கிறார், வந்து பாருங்கள்.
You know what we should say in our churches?
நம்முடைய சபைகளில் நாம் என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா?
Say, what do you preach?
நீங்கள் என்ன பிரசங்கிக்கிறீர்கள்?
We preach Jesus.
நாங்கள் இயேசுவை பிரசங்கிக்கிறோம்.
There's a song we sing in our in English in our church called Jesus only is our message.
இயேசு மட்டுமே நம்முடைய செய்தி என்றதன ஒரு ஆங்கில பாடலை நாங்கள் சபையிலே பாடுவோம்.
All the theme of our messages is Jesus.
நம்முடைய செய்தியின் கருப்பொருள் எல்லாமே இயேசு.
It's not a doctrine.
இது ஒரு உபதேசம் அல்ல.
It's not water baptism or baptism in the Holy Spirit.
தண்ணீர் ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்றதன உபதேசங்கள் அல்ல.
Holiness.
அல்லது பரிசுத்தம் என்ற உபதேசம்
அல்ல. Jesus came in the flesh.
அல்லது இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்டார். இல்லை இல்லை.
It is the living person of Jesus Christ.
வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு என்ற நபர்.
So what do we say to people?
ஜனங்களுக்கு நாம் என்ன சொல்லலாம்?
Come and meet him.
வந்து பாருங்க இயேசு.
Come and see.
வந்து பாருங்க.
He is in our church.
எங்களுடைய சபையில் இயேசு இருக்கிறார்.
Not only in our church.
எங்களுடைய சபையில மட்டுமல்ல.
Say come to our home. He is in our home also.
எங்க வீட்டிலே இருக்கிறார். வீட்டுக்கு வந்து பாருங்க.
See, when we leave the church and go to the home, he doesn't leave, stay in the church.
நாம் எல்லாரும் சபைக்கு வந்துட்டு கூட்டம் முடிச்ச உடனே வீட்டுக்கு போகும்போது இயேசு மட்டும் தனியா சபையில இருந்தது கிடையாது.
No, he is with us in the
அவர்
home.
அவர் நம்மோடு கூட குடும்பத்திலேயும் இருக்கிறார்.
People should come to our home.
அவை நம்முடைய வீட்டுக்கு வரவங்க
sense Jesus is here.
இயேசு இங்க இருக்கிறார் என்று உணர வேண்டும்.
This is not a meeting hall.
அது ஒரு கூட்டம்
நடக்கக்கூடிய meeting hall.
இது வந்து ஒரு கூட்டம் நடக்கக்கூடிய இடம் அல்ல.
This is a house.
இது ஒரு வீடு.
They are cooking, they are living here, the bedroom, kitchen, all this.
அங்கே பார்த்தால் kitchen சமையல் அறை இருக்குது, சமைக்கிறார்கள், பெட்ரூம் இருக்குது, ஹால் இருக்குது.
They are not preaching sermons here.
இந்த குடும்பத்திலே பிரசங்கம் பண்ணுகிறது இல்லை.
And this is a small house.
இது ஒரு சின்ன வீடு.
But Jesus is here.
ஆனால் இயேசு இங்கே இருக்கிறார்.
My brothers and sisters.
சகோதர சகோதரிகளே.
That is the way we know that we have understood the new covenant.
புதிய உடன்படிக்கையை நாம் அறிந்து கொண்டோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டிய வழி இது ஒன்று மட்டுமே.
The presence of Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம்.
That people meet us.
நம்மை சந்திக்கிற ஜனங்கள்.
We heard Jesus.
நான் இயேசுவை கேட்டேன் என்று சொல்ல வேண்டும்.
That when you open your mouth and speak to them.
உங்கள் வாயை திறந்து நீங்கள் அவர்களிடத்தில் பேசும்பொழுது.
You know, like those two disciples walked to Emmaus after the resurrection.
உயிர்த்தெழுந்த பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு எம்மாவுக்கு ஊருக்கு நடந்து கொண்டிருந்த அந்த இரண்டு சிஷ்யரை போல.
Jesus walked with them but they did not know it was Jesus.
இயேசு அவர்களோடு கூட நடந்து செல்கிறார், ஆனால் இயேசு தான் என்று அவங்களுக்கு தெரியவில்லை.
They thought this is another man, he seems to know the Bible well.
இன்னொரு மனிதன், இவர் நல்ல வேதத்தை அறிந்திருக்கிறார் என்று எண்ணினார்.
For 2 hours he was preaching from the Bible.
2 மணி நேரம் பேசிட்டே இருந்தார் வேதத்திலிருந்து.
But he was different from all the other preachers.
ஆனா மற்ற பிரசங்கியரை காட்டிலும் இவர் வித்தியாசமா பிரசங்கம் பண்றாரு.
Then they said,
அதுக்கப்புறம் சொன்னாங்க,
all those 2 hours our heart was burning.
அந்த 2 மணி நேரம் நம்முடைய இதயமானது கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்கிறார்.
Because Jesus was there.
இயேசு அங்கே இருந்தபடியாலே.
That is how the presence of Jesus makes a difference in a home.
ஒரு குடும்பத்திலே இயேசுனுடைய பிரசனம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குகிறது.
It may be a poor home.
அது எளிமையான வீடா இருக்கலாம்.
Maybe small 10 feet by 10 feet home, that's all.
ஒருவேளை அந்த வீட்டினுடைய மொத்த அளவே 10 அடிக்கு 10 அடியாக இருக்கலாம்.
It doesn't matter.
பரவாயில்லை.
Jesus is, he is there, it makes a lot of difference.
இயேசு மட்டும் அங்கே இருந்தார் என்றால் பெரிய வித்தியாசம்.
See, sometimes you see so many houses, there's no electricity. One house there's electricity and you see the light burning.
ஒரு இடத்துல போறீங்க, நிறைய வீடுகள் இருக்கு, அதுல எந்த வீட்லயுமே கரண்டே கிடையாது. ஒரு வீட்ல மட்டும் கரண்ட் இருக்கு, லைட் எரியுது.
See how that stands out in the night.
இரவு நேரத்தில் நீங்க போகும்போது அந்த ஒரு வீடு மட்டும் எவ்வளவு பிரகாசமா இருக்கு.
Every room is filled with light.
அந்த ரூம்ல இருக்க அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையும் வெளிச்சத்தினாலே நிரம்பி இருக்கிறது.
So what happened just now? Like the light coming on.
அங்கே வெளிச்சம் வருவது போல.
And that makes a difference.
அது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது.
That's how it must be when Jesus is in our life.
இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்பொழுது, வீட்டில் இருக்கும்போது அப்படித்தான் இருக்க வேண்டும்.
That must be your longing.
இது மட்டுமே உங்களுடைய விருப்பமா இருக்க வேண்டும்.
Is it possible?
இது முடியுமா?
Yes.
ஆ, முடியும்.
If you say it is not possible, then it won't be possible.
அதெல்லாம் முடியாது என்று சொன்னா அது முடியாதுதான்.
You know, Jesus once said,
yes,
all things are possible if you can believe.
நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொன்னார்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
Does that mean anything you want you can have?
நீ என்ன நினைத்தாலும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று அர்த்தமா?
See Mark 9 verse 23.
Mark 9:23.
All things are possible to him who can believe.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார்.
Mark 9:23.
Mark 9:23.
All things are possible to him who can believe.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
Now you know, many people take the words of Jesus literally.
அநேகர் இயேசுனுடைய வார்த்தையை எழுத்தின் முடியா எடுத்துக்கொள்கிறார்கள்.
But Jesus said, cut off your hand if it offends you.
உடைய கை உனக்கு இடல் உண்டாக்குமானால் அந்த கையை தருத்து கொடு என்று இயேசு சொல்கிறார்.
But I have never met anybody till today who has cut off his hand.
நான் இன்றைக்கு வரை கையை வெட்டின ஒரு ஆளை கூட நான் பார்த்ததில்லை.
Jesus said, pull out your eye if it offends you.
உடைய கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று சொல்கிறார்.
I have never met anybody who pulled out his eye till today.
இதுنا இனிமித்தமாய் கண்ணை பிடிங்கின ஊராளை கூட இதுவரை பார்த்ததில்லை.
Because Jesus said another thing.
என்னால் இயேசு இன்னொரு காரியத்தை சொன்னார்.
He said in John chapter 6.
அது யோவான் 6 ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார்.
He said in verse 56.
56 ஆம் வசனம்.
If you eat my flesh and drink my blood,
என் மாம்சத்தை
புசித்து you can abide in me.
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று சொல்கிறார்.
How many of you have eaten Jesus body physically?
எத்தனை பேர் இயேசுடைய சரீரத்தை இயற்கையாகவே நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள்?
You know, there are some Roman Catholic friends, I don't call them enemies, they are friends.
ரோமன் கத்தோலிக்க இருக்கிறதால அவர்களை நான் சத்துருக்கள் என்று அழைப்பதில்லை, ஆனால் அவர்கள் நண்பர்கள், ரோமன் கத்தோலிக்க நண்பர்கள்.
I have only one enemy, that's the devil.
எனக்கு ஒரே ஒரு சத்துரு தான், அவன் தான் பிசாசு.
So some Roman Catholic friends, they believe that when you eat that wafer, that becomes the body of Jesus.
ஒரு சில ரோமன் கத்தோலிக்க நண்பர் சொல்கிறார்கள், ரோமன் கத்தோலிக்க நண்பர் சொல்கிறார்கள், அந்த அப்பத்தை, அந்த வேஃபர் என்ற அந்த அப்பத்தை சாப்பிடும் போது உண்மையாலுமே இயேசுடைய சரீரம் என்று சொல்கிறார்.
So I ask him, does it taste like meat when you eat it?
நான் அவளை பார்த்து கேட்கிறேன், அதை நீங்க சாப்பிடும் போது கறியை போல டேஸ்டா இருக்குதான்னு கேட்கிறேன்.
Very simple question. If it is flesh, it must taste like meat.
அது மாம்சமா இருக்குமானால் மாம்சத்தை போல ருசி கொடுக்க வேண்டுமே. எளிமையான கேள்வி. இல்லை,
these people also misunderstood here.
இவர்களும் இங்கே தவறாய் புரிந்து கொண்டார்கள்.
They got so offended. This is a difficult statement, verse 60. Who can listen to eating his flesh and drinking his blood?
அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணுகிறது யார் செய்ய முடியும்? இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்று 60 ஆம் வசனத்தில் சொல்கிறார்.
Jesus explained.
அதற்கு பிறகு இயேசு விவரித்து சொல்கிறார்.
63.
63 ஆம் வசனம்.
The words I spoke to you are spirit and life. The flesh profits nothing.
மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
I'm not telling you to eat this flesh.
நான் இந்த மாம்சத்தை புசிக்க முடியாது சொல்லவில்லை.
Or drink this blood.
அல்லது இதை உள்ள ஓடுகிற இந்த இரத்தத்தை குடிக்க முடியாது சொல்லவில்லை. இல்லை.
The words I speak are spirit.
நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயிருக்கிறது.
Not flesh.
இந்த மாம்சம் அல்ல.
It is so clear.
அது மிகவும் தெளிவா இருக்கிறது.
So when I said cut off your hand,
ஆகவே கையை வெட்டி போடு என்று சொன்னால்,
I am not talking about flesh.
இந்த இந்த மாம்சம் என்றதால இந்த இந்த சரீரத்தை அல்ல.
Words I speak are spirit.
நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாய் இருக்கிறது.
That means you have to imagine that you don't have a hand. Then how will you sin with your hand?
அதனுடைய பொருள் என்னவென்றால், உங்களுக்கு இந்த நேரத்தில் கையே இல்லை, அப்பொழுது எப்படி நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
I'm very angry with this brother and I want to slap him.
இந்த சகோதரன் மேல கோபமாயிருந்து அடிக்க விரும்புகிறேன்.
And I suddenly remember I don't have a hand.
திடீரென ஞாபகம் வருகிறது, எனக்கு கையே இல்லையே.
How can you hit him without a hand?
கையில எப்படி அடிக்க முடியும்?
That's the meaning, cut off your hand.
இதுதான் பொருள், உன் கையை தரித்து போடு.
Or you're lusting with your eyes.
அது கண்களினாலே இச்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
Suddenly you say I'm blind.
திடீரென சொல்றீங்க நான் குருடன் ஆயிட்டேனே.
Blind.
ஒரு காலையே பலிவிடத்தில் பலியிட, ஒரு காலை இரண்டு காலைகளிலே பலியிட வேண்டும், இரண்டு காலைகளையும் பலிவிடத்தில் வைத்து பலியிட
வேண்டும்.
தானியத்தை கொண்டு வர அவ்வளவு தானியத்தை அளந்து கொண்டு வர வேண்டும்.
10% of your field means 10% exactly you have to bring.
வயல்வெளியிலே விளைத்து
என்று
யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சுட்டா அதுக்கு போய் நீங்க வந்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை அப்படியே நீங்கள் தெரியாத போல இருந்து விடுங்க.
If you want to understand the new covenant, you must remember the word Jesus spoke are spirit and light.
புது உடன்படிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசு பேசின வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
Otherwise you'll take everything literally.
இல்லாவிட்டால் எல்லாவற்றையும் எழுத்துப்பூர்வமாகவே எடுத்துக்கொள்வீர்கள்.
Give to everyone that asks of you.
உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு.
You just go out on the street and start giving to every beggar who asks of you, your entire bank account will go to zero.
நீங்க ரோட்ல நின்னு கேக்குற எல்லாத்துக்கும் நீங்க கொடுத்துட்டு இருந்தீனா உங்களுக்கு வங்கியில இருக்க
எல்லா பணமும்
ஒரு மாசத்திலேயே காலி ஆயிரும்.
And you'll become a beggar yourself joining them on the street.
அடுத்த நாள் நீங்களும் ஒரு பிச்சைக்காரனே அவனோட கூட சேர்ந்து கொள்வீர்கள்.
Because you took the word of Jesus literally.
ஏனென்றால் நீங்கள் இயேசுவின் வார்த்தை எழுத்தின்படி எடுத்துக்கொண்டீர்கள்.
That is as foolish as the man trying to cut off his hand because Jesus had cut off your hand.
இயேசு கையை வெட்டி போடுன்னு சொன்னதனால ஒருத்தன் எடுத்து கையை வெட்டிட்டு இருக்கான். அது போல தான் அர்த்தம்.
The flesh profits nothing.
மாம்சம் ஒன்றுக்கு உதவாது.
The words I speak to you are spirit and life.
நான் பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
That is as foolish as if you were there to say Jesus okay give me some of your flesh let me eat it.
இயேசு வந்து மாம்சத்தை புசிக்கின்னு சொன்ன உடனே இயேசு உங்க மாம்சத்தை கொஞ்சம் கொடுங்க, உங்க சதையை கொஞ்சம் கொடுங்க, நான் சாப்பிடுறேன் கேக்குறது போல.
That is as foolish as that.
அப்படித்தான் பல காரியங்களும் புத்திரமாய்
Old Testament they took everything literally and they had to.
பழைய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் எழுத்தின்படி எடுத்துக் கொண்டார்கள். அப்படித்தான் எடுக்க வேண்டியிருந்தது.
On the 14th day of the first month you must have your Passover. You cannot have it on the 13th day, you cannot have it on the 15th day.
முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பஸ்காவை கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 13ஆம் தேதியிலிருந்து கொண்டாட முடியாது, அல்லது 15ஆவது நாளிலிருந்து கொண்டாட முடியாது.
And the New Testament is a spirit.
ஆனால் புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் அது ஒரு ஆவி.
In other words, 2 Corinthians chapter 3.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்.
2 Corinthians 3.
2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம்.
Verse 6. This makes it very clear.
6ஆம் வசனம். இங்கே மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
We are now God has made us adequate as servants of a new covenant.
புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை
தகுதியுள்ளவர்களாக்கினார்.
அவர் நம்மை அப்படி மாற்றி இருக்கிறார்.
And in this new covenant we are not servants of the letter but servants of the spirit because the letter kills but the spirit gives life.
எழுத்து கொல்லுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதா இல்லாமல் ஆவிக்குரியதா இருக்கிறது.
That means we are not servants of the letter but servants of the spirit.
அதனுடைய பொருள் என்னவென்றால் நாம் ஆவியின்படி ஊழியக்காரா இருக்கிறமே இல்லாமல் எழுத்தின்படி ஊழியக்காரர் அல்ல.
An old covenant person was a servant of the letter.
பழைய உடன்படிக்கை ஊழியன் அவன் எழுத்தின்படி ஊழியன்.
A new covenant servant is a servant of the spirit.
புது உடன்படிக்கையின் ஊழியன் ஆவியின்படி ஊழியன்.
We don't serve God according to the letter.
நாம் எழுத்தின்படி தேவனுக்கு ஊழியம் செய்வதில்லை.
I don't eat his flesh.
நான் அவருடைய சரீரத்தை சாப்பிடுவதில்லை.
I don't drink his blood.
அவருடைய ரத்தத்தை போய் குடிப்பதில்லை.
I don't cut off my hand physically.
நான் சரீரப்பிரமாணத்தை கையை வெட்டுவதில்லை.
I don't pull out my eyes.
என்னை கண்ணை பிடுங்குவதில்லை.
When he spoke about straining out a gnat and swallowing a camel.
கொசுக்களை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறாள் என்று சொன்னார்.
Who can swallow a camel?
ஒட்டகத்தை யாராவது விழுங்க முடியுமா?
You got to understand the spirit of it.
அது எந்த ஆவியில சொல்லுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும்.
Or he said, if you got a big beam in your eye.
கண்களிலே உத்தரம் காணப்பட்டால்,
how can you have a big beam inside your eye?
ஒரு பெரிய உத்தரத்தை எப்படி கண்ணுக்குள்ள வைக்க முடியும்?
The spirit of it.
அதனுடைய ஆவி என்ன என்று பார்க்க வேண்டும்.
If you don't understand the spirit of what Jesus is saying, you can never be a servant of the new covenant.
இயேசு ஒரு காரியத்தை சொல்லும்போது எந்த ஆவியிலே அதை சொல்கிறார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளாவிட்டால் நீங்கள் ஒரு காலம் புது உடன்படிக்கையின் ஊழியராக இருக்க முடியாது.
Many people remain servants of the old covenant because everything is letter.
எல்லாமே எழுத்தின்படி இருக்கிறபடினாலே அநேக ஊழியர்கள் பழைய உடன்படிக்கை ஊழியர்களாகவே இருக்கிறார்கள்.
This is how so much death comes into the assemblies because the elders also judge everybody according to the letter.
மூப்பர்களும் எழுத்தின்படியா எல்லா காரியங்களையும் நியாயந்திருக்கிறபடினாலே சபைக்குள்ளாக மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது.
They call people, see this half this verse, you read this half of this verse, you are not obeying it.
ஏங்க வாப்பா இந்த வசனத்தை படிச்ச இந்த வசனத்துல பாதி காரியம் நீ இன்னும் கீழ்ப்படியாம இருக்கற என்று சொல்றார்கள்.
What are these people?
அவர்கள் என்ன செய்கிறார்கள்?
They are fit to be elders in a synagogue, not in the church of Jesus Christ.
அவர்கள் தேவாலயத்திலே தான் மூப்பராக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய தேவாலயத்தில் தான் மூப்பராக இருக்க தகுதி பெற்றவர்கள். புதிய ஏற்பாட்டு சபையில மூப்பராக இருக்க தகுதி பெற்றவர்கள் அல்ல.
New Testament servant is a servant of the Spirit.
புது உடன்படிக்கையின் ஊழியன் ஆவியின்படி ஊழியராக இருக்கிறார்.
And it is because we live according to the letter so much that our preaching is also according to the letter.
நாம் எவ்வளவோ எழுத்தின்படியா வாழ கற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய பிரசங்கமும் எழுத்தின்படியாகவே
இருக்கும். And our preaching is not in the Spirit.
நம்முடைய பிரசங்கமும் ஆவியில்லாததா இருக்கிறது.
What does the letter do?
எழுத்து என்ன செய்யும்?
What do you read here, 2 Corinthians chapter 3?
2 கொரிந்தியர் 3 என்ன வாசித்தோம்?
The letter verse 6 kills.
எழுத்து கொல்லும் என்று வாசிக்கிறோம்.
So if I preach according to the letter for 2 minutes.
2 நிமிஷம் எழுத்தின்படி நான் பிரசங்கித்தால்
what have I done?
நான் என்ன செய்து விட்டேன்?
I've killed people for 2 minutes.
2 நிமிஷம் ஜனங்களை கொன்று விட்டேன்.
If I preach for half an hour according to the letter.
எழுத்தின்படி அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணினால்
I've been just chopping people left right and with an axe. Killing people.
நான் கோடாலையை வச்சு ஜனங்களை எங்கேயும் அங்கேயுமா அடிச்சு கொண்டுகிட்டே இருக்கேன் அரை மணி நேரம்.
Some preachers are doing that.
சில பிரசங்கர் அப்படி செய்றாங்க.
They get up on Sunday morning with the axe.
ஞாயிற்றுக்கிழமை காலை கோடாலை எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள்.
Everybody is trying to cover themselves.
எல்லாரும் தங்களை மூடி கொள்கிறார்கள். அடி நம்ம மேல விழுந்துருதோ அப்படின்னு.
Preacher has come with the axe and he's got many verses in the Bible to hit people with.
இங்க பிரசங்கர் கோடாலை என்ற நிறைய வார்த்தையை வச்சு அடிக்க வந்துட்டாரப்பா நம்ம பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார்கள்.
Is your elder brother like that?
உடைய மூப்பர் அப்படி இருக்கிறாரா?
Then you must all come with helmets to the
அப்படி நீங்க எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு வரும்போது ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வர வேண்டும்.
You protect yourself.
உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளுங்கள்.
We must not preach like that.
நாம் அப்படி பிரசங்கிக்க கூடாது.
I've also done it. I'm sorry. In past years I was blind. I did.
கடந்த ஆண்டுகளில் நானும் குருடனா இருந்தபடியாலே நான் அப்படி செய்து வந்தேன். நான் அதுக்கு வருத்தப்படுகிறேன்.
I was blind.
ஆனால் அப்பொழுது நான் பார்க்க கூடாது.
Open my eyes and I don't preach like that anymore.
ஆனால் தேவன் கண்களை திறந்து விட்டார். நான் இனிமேலும் அப்படி பிரசங்கிப்பதில்லை.
I'm not blaming you for doing it because I've done it myself.
நானே அப்படி செய்தபடினாலே செய்கிற உங்களை நான் குறை சொல்லுவதில்லை.
I'm saying let's move out of the old covenant and come to the new covenant now.
நான் சொல்லுதெல்லாம் பழைய உடன்படிக்கையிலிருந்து வெளியே வந்து நாம் புது உடன்படிக்கைக்குள்ளாய் கடந்து செல்வோம் என்று சொல்றேன்.
Some people think if we preach in the new covenant people will sin more.
சிலர் என்னங்கிறது என்னவென்றால் புது உடன்படிக்கையின்படி நான் பிரசங்கித்தால் நிறைய ரொம்ப பாவம் செய்வாங்களே. இல்லை,
they will sin less.
அவர்கள் குறைவாய் தான் பாவம் செய்வார்கள்.
Because in the new covenant under grace we can overcome sin.
ஏனெனில் புது உடன்படிக்கையிலே கிருபைக்கு கீழாய் இருக்கிற நாம் பாவத்தை மேற்கொள்ளலாம்.
The letter kills.
எழுத்து கொல்லுகிறது.
The spirit gives life.
ஆவியோ உயிர்ப்பிக்கிறது.
Please remember this.
தயவாய் இதை ஞாபகத்தில் வைத்துக்
கொள்ளுங்கள். A new covenant servant tries to understand this spirit of what is in scripture.
புது உடன்படிக்கையின் ஊழியன் வேதத்திலே இருக்கிற வசனங்கள் எந்த ஆவியிலே இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள அவன் முயற்சிப்பான்.
You know, for example,
உதாரணமாக
Jesus said,
இயேசு சொன்னார்,
if anybody lusts, anybody looks at a woman with lust, Matthew 5:28, he's already committed adultery in his
ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே அவளோட உபசாரம் செய்தாயிற்று என்று மத்தேயு 5:28 வாசிக்கிறோம்.
I want to ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
who told Jesus to preach that?
இதை பிரசங்கிக்க முடியா? யார் சொன்னது?
How did he get light on it?
இதை எப்படி இயேசுக்கு இது வெளிச்சம் கிடைத்தது?
Because he didn't just read the letter which said you shall not commit adultery.
நீ விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்ட அந்த வார்த்தையை மட்டும் எழுத்தை மட்டும் வாசிக்கவில்லை.
That's what he said in verse 27. The letter said don't commit adultery.
27 ஆம் வசனத்தில் அதை தான் சொல்கிறார். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது.
Servant of the letter goes like this.
ஆவே எழுத்தின்படி உள்ள ஊழியக்காரன் எப்படி
சொல்கிறார்,
நீ விபசாரம் செய்யாதிருப்பாயாக.
I will never do it.
நான் ஒரு காலம் விபசாரம் செய்ய மாட்டேன்.
For 30 years I have not committed adultery.
30 ஆண்டுகளாக நான் விபசாரம் செய்யவில்லை.
50 years I have not committed adultery.
50 ஆண்டுகள் நான் விபசாரம் செய்யவில்லை.
judge all these poor women caught in adultery.
இப்பொழுது விபச்சாரத்திலே கைமீமா பிடிக்கப்பட்ட ஏழை எளிய மக்கள் எல்லாம் இப்பொழுது அவன் நியாயம் தீர்க்கிறான்.
But Jesus didn't just go by the letter.
அவர் இயேசு எழுத்தின்படியே பாசிக்கவில்லை.
As a little boy,
ஒரு சிறு பையனாக இருக்கும்பொழுது,
when he heard this commandment,
இந்த கட்டளையை அவர் கேட்டபொழுது,
you shall not commit adultery.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
He would sit and meditate on that.
அவர் உட்கார்ந்து அப்படியே அதை தியானிப்பார்.
In other words, he dug into that commandment to see what is at the bottom.
இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் அந்த கட்டளை கற்பனைக்கு கீழாக என்ன இருக்குது என்று அதை தோண்டி ஆழத்திலே பார்க்க முடியாது தோண்டினார்.
You know, we have a place called Kolar or KGF near Bangalore.
பெங்களூருக்கு பக்கத்துல கோலார் என்ற ஒரு இடம் இருக்குது.
And so many years people walked up and down there, they did not know there is gold underneath.
அநேக ஆண்டுகளாக அந்த கோலார் என்ற இடத்தின் மேலாக ஜனம் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அதுக்கு கீழே தங்கம் இருக்குது என்று அவர்களுக்கு தெரியவில்லை.
What a lot of gold was underneath, they did not know anything about it.
எவ்வளவு தங்கம் உள்ள சுரங்கத்தில் இருந்தது ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை.
But the gold was 10,000 feet underneath.
ஆனால் அங்க தங்கமானது 10,000 அடிக்கு கீழாக தான் இருந்தது.
It's not lying on the surface.
மேலாக அப்படியே அங்கங்கே கிடக்கல
தங்கம். Somebody had machines to find out and they dug and found gold there.
சில பேர் மிஷினை வச்சு கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு நோண்டி 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 பார்த்தாங்க அங்க தங்கம் இருந்தது.
And they suddenly became very rich.
திடீர்னு பார்த்தா ரொம்ப பணக்காரன் ஆயிட்டாங்க.
It is commandment is like that.
கற்பனையும் அப்படித்தான்.
You read on the surface.
மேலோட்டமாய் வாசியுங்கள்.
You don't get much.
ரொம்ப கிடைக்காது.
But if you dig into it,
அதுக்குள்ளாக நீங்க நோண்டி நோண்டி ஆழமா போக
10,000 feet,
10,000 அடி நோண்டினா
there is gold there.
அங்கே தங்கம் இருக்குது.
He make you rich.
அது உங்களை பணக்காரனாய் மாற்றும். ஐஸ்வரியனாய் மாற்றும்.
Jesus dug.
அவர் இயேசு,
you shall not commit adultery.
நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக.
How does adultery come?
இந்த விபச்சாரம் எப்படி வருகிறது?
He begin to think.
அவர் அதை எண்ணி பார்க்க ஆரம்பித்தார்.
It doesn't come in the body first.
முதலாவது சரீரத்திலே வருவதில்லை.
Every man knows that.
எல்லா மனிதனும் அறிந்திருக்கிறான்.
Comes in the mind.
முதல்ல மனசுல தான் வருது.
And how does it come in the mind?
மனசுக்கு எப்படி வருது?
Because I'm seeing things.
நான் கண்களால பார்க்கறேன்.
I see a picture or a person or read some
படத்தையோ ஒரு ஆளையோ அல்லது ஒரு நபரையோ ஒரு காரியத்தை படிக்கிறேன் பார்க்கறேன்.
As you dig deep 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 you discover adultery is not just the external action.
ஆகவே ஆழமாய் நோண்டி நோண்டி பார்க்க பார்க்க விபச்சாரம் என்பது வெளிப்பிரகாரமாய் நடக்கக்கூடிய ஒரு கிரியை மட்டுமல்ல.
It starts in the mind.
அது மனதிலே ஆரம்பிக்கிறது.
And it starts with looking.
பார்த்ததினாலே ஆரம்பிக்கிறது.
So that is how Jesus could teach it.
இதுதான் இயேசு போதிக்க முடிந்தது.
Or the earlier commandment.
இல்ல அதுக்கு முன்பாக உள்ள
verse 21, you shall not commit murder.
21 வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக.
Servant of the letter will say like this.
எழுத்தின்படி இருக்கிற ஊழியக்காரன் இப்படி சொல்வான்.
50 years I have not murdered anybody.
50 ஆண்டுகளாக நான் யாரையும் கொலை செய்யவில்லை.
Ah, these murderers, crucify them.
ஓ, இவன் கொலைகாரன், இவனை முதலாவது இவனை சிலுவையில் அறையுங்கள்.
But Jesus meditated on that and dug into it.
இயேசு இதை தியானித்து தியானித்து ஆழமாய் போனார்.
Why do people murder?
ஏன் ஜனங்கள் கொலை செய்கிறார்கள்?
He thought about it. It's because they are angry with somebody.
அவர்கள் யார் மீது கோபப்படுகிறபடினாலே கொலை
செய்கிறார். He dug into it and found that murder comes out of a root called anger.
ஆக இந்த கொலை எப்படி வருகிறது என்றால் அது ஒரு வேராகிய கோபம் என்கிற வேரிலிருந்து கிளம்புகிறது.
Murder is only the fruit.
கொலை என்பது கனி.
In the Old Testament they gave them scissors, cut off the fruit. Don't murder, don't murder.
பழைய ஏற்பாட்டில் எல்லாருக்கும் கத்திரிக்கோள் கொடுத்தார்கள். கொலை செய்ய வேண்டாம் கொலை செய்ய வேண்டாம் என்று அந்த கனியை மட்டும் வெட்டி கொண்டே இருந்தார்கள்.
But Jesus said let's deal with the root.
இயேசு சொன்னார் இப்போ அந்த வேரிலே போய் இடைபடுவோம்.
This murder fruit comes from this root called anger.
இந்த கொலை என்கிறதான பழமானது கோபம் என்கிறதான வேரிலிருந்து வருகிறது.
And it comes from hatred.
பகையிலிருந்து வருகிறது.
Anger. So he said don't get angry.
ஆகவே தான் இயேசு சொல்கிறார் கோபப்படாதிருங்கள்.
That is full of the root.
நாம் அந்த வேரையே பிடுங்கி விடுவோம்.
See what Apostle John says in 1 John chapter 3.
அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன சொல்றார் என்று பார்ப்போம். 1 யோவான் 3 ஆம் அதிகாரம்.
1 John chapter 3.
1 யோவான் 3 ஆம் அதிகாரம்.
Verse 15.
15 ஆம் வசனம்.
Everyone who hates his brother is a murderer.
தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான்.
Where did John get that from?
யோவானுக்கு இது எங்க எப்படி வந்தது இந்த வசனம்?
Jesus never said it.
இயேசு ஒரு காலம் சொல்லவில்லை.
Jesus only said if you are angry with your brother you are a murderer.
உன் சகோதரன் மீது கோபித்துக் கொண்டால் நீ ஒரு கொலைகாரன் என்று இயேசு சொல்கிறார்.
But the Holy Spirit revealed further to John.
இன்னும் அதிகமான காரியங்களை யோவானுக்கு பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார்.
Not only anger.
கோபம் மட்டுமல்லப்பா.
You hate.
பகைமை உள்ள இருந்தாலே போதும்.
You are already a murderer.
நீ ஏற்கனவே ஒரு கொலைகாரன் தான்.
See, he went to the root.
Where kitta poitan.
And it says here, how can a murderer have eternal life abiding in him?
Manusha kolai paadana irukkiravanukku nithiya jeevan eppadi irukum?
Okay, let's just go to that one verse.
Indha oru vasathukku la varuvom.
servant of the letter will say,
எழுத்தின்படி உள்ள ஊழியக்காரன்
சொல்வான்,
கொலை செய்யாதிருப்பாயாக.
Or if he's a little better, he may even go and say, don't say anything angrily to somebody, because that is also murder.
இன்னும் கொஞ்சம் அதிலே சிறந்தவனாக இருப்பான் சொன்னால், கோபத்தில் எதுவும் பேசிறாதீங்க, ஏனா இயேசு சொல்லி இருக்கிறார், கோபத்தில் பேசினா அது கொலைபாதகம்னு சொல்லி இருக்கிறார்.
I am a new covenant servant because I also preached about anger.
நான் கோபத்தை குறித்து பிரசங்கிக்கிற அப்படினாலே நான் புது உடன்படிக்கை ஊழியன் என்று சொல்லுவான்.
No.
இல்லை.
You are also going according to the letter.
நீயும் எழுத்தின்படியாய் தான் போகிறாய்.
Please go a little deeper.
இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள போங்க.
There is gold there.
அங்கே தங்கம் இருக்கிறது.
Don't stop at 1000 feet, go to 10000 feet.
1000 அடியில் நிறுத்தி விட வேண்டாம், 10000 அடிக்கு போங்கள்.
You'll get gold.
தங்கம் உங்களுக்கு கிடைக்கும்.
What is that?
அது என்ன?
If you hate, you are a murderer.
ஒருவனை பகைத்தாலே நீ கொலைபாதகம்.
I want to ask all of you a straight question.
உங்க எல்லாரையும் பார்த்து நேரடியா ஒரு கேள்வி கேக்குறேன்.
Please listen, all those who are asleep can wake up now.
தூங்குறவங்க எல்லாம் இப்ப முழிச்சிடலாம்.
Do you hate anybody?
நீங்க யாராச்சும் பார்க்கறீங்களா?
Don't give me a quick answer, just think.
சடார்னு பதில் சொல்லிர வேண்டாம்.
Father, maybe you hate your father or mother because they did something wrong.
உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஏதோ தவறு செஞ்சப்படினால உங்க அப்பா மேல ஒரு பகை இருக்கு, அல்லது உங்க அம்மா மேல ஒரு பகை இருக்கா?
Or if you're married, your mother-in-law or father-in-law.
கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு மாமியார் மேல பகை இருக்கா, மாமனார் மேல பகை இருக்கா?
They didn't give your husband the proper share of the property.
உங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை முழுசா கொடுக்கலன்னு பகை இருக்கா?
Or your boss in the office has done something wrong, promoted somebody else and pushed you down.
அல்லது உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கீழா இருக்கிற ஒரு ஆளு பதவி உயர்வு கொடுத்துட்டாரு, உங்களுக்கே தள்ளிட்டாரு, அவர் மேல பகை இருக்கா?
Or your neighbor who is always troubling you.
அல்லது உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்.
Or maybe some brother in the church.
ஏன் சபையில கூட இன்னொரு சகோதரர் மீது உங்களுக்கு பகை இருக்கிறதா?
Or some elder brother who corrected you.
அல்லது உங்களை திருத்தின ஒரு மூத்த சகோதரர் மீது உங்களுக்கு பகை இருக்கிறதா?
You can't say no, I don't hate, you're just little offended with that person. Or if you're married, your mother-in-law or father-in-law.
கல்யாணம் ஆயிட்டா உங்களுக்கு மாமியார் மேல பகை இருக்கா, மாமனார் மேல பகை இருக்கா?
They didn't give your husband the proper share of the property.
உங்க வீட்டுக்காரருக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை முழுசா கொடுக்கலன்னு பகை இருக்கா?
Or your boss in the office has done something wrong, promoted somebody else and pushed you down.
அல்லது உங்க நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு கீழா இருக்கிற ஒரு ஆளு பதவி உயர்வு கொடுத்துட்டாரு, உங்களுக்கே தள்ளிட்டாரு, அவர் மேல பகை இருக்கா?
Or your neighbor who is always troubling you.
அல்லது உங்க பக்கத்து வீட்டுக்காரர் உங்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார்.
Or maybe some brother in the church.
ஏன் சபையில கூட இன்னொரு சகோதரர் மீது உங்களுக்கு பகை இருக்கிறதா?
Or some elder brother who corrected you.
அல்லது உங்களை திருத்தின ஒரு மூத்த சகோதரர் மீது உங்களுக்கு பகை இருக்கிறதா?
You can't say no, I don't hate, you're just little offended with that person.
நான் அவரை பகைக்கல, ஆனா மனசுல கொஞ்சம் மனத்தாங்கல் அடைஞ்சதா நீங்க சொல்லலாம்.
Offended means like a small baby murderer.
மனத்தாங்கல் அடைந்து விட்டேன் என்று சொன்னால் அது பாப்பா கொலைகாரன் என்று சொல்லலாம், அல்ல சின்ன கொலைகாரன், குட்டி கொலைகாரன் சொல்லலாம்.
Big murderer like hate.
பெரிய பகை என்பது பெரிய கொலைகாரன்.
This small baby murderer, little baby murderer, only a little offended with that brother.
கொஞ்சம் மனத்தாங்கல் அடைஞ்சிட்டேன், கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு பிரதர் என்று சொல்லக்கூடியது வந்து குட்டி கொலைகாரன்.
Have you got that in your heart?
உங்க உள்ளத்துல அது இருக்கா?
Offended with somebody?
யார் மீதாவது மனத்தாங்கல் அடைஞ்சிருக்கீங்களா?
They didn't help me when I was in need.
நான் தேவையில் இருக்கப்ப அவங்களுக்கு நான் உனக்கு உதவி செய்யல.
They didn't come and visit me when I was sick.
நான் வியாதியா இருந்தப்ப எங்க வீட்டுக்கு அவர் வந்து என்னை பார்க்கல.
How is it all the people in the church did not know I was sick?
நான் வியாதியா இருக்கேன்னு சொல்லி சபையில இருக்கவங்க எப்படி தெரியாம போச்சு?
I met brothers like that.
நான் பிரதர் ஜாக் பத்தினா சொல்லுவேன்.
No, there are many brothers who think like that.
அநேக சகோதரர்கள் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
When you get sick, do you want the whole world to know that you're sick?
நீ வியாதியா இருந்தால் முழு உலகமும் எனக்கு வியாதி இருக்கிறது என்று அறிய வேண்டும் என்று விரும்புகிறாயா?
You want all the people to come and visit you and bring apples and money and all to your hospital room?
எல்லா ஜனங்களும் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிடல்ல வந்து பார்த்து ஆப்பிள் கொடுக்கணும், ஆரஞ்சு வாங்கிட்டு வரணும், பால் வாங்கிட்டு வரணும், ஆர்லிஸ் வாங்கிட்டு வரணும் எதிர்பார்க்கறீங்களா?
Are you looking for all that?
இதற்காக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களா?
Let me give you an example from the New Testament.
புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Philippians 2 verse 25.
பிலிப்பியர் 2 அதிகாரம் 25 வசனம்.
There was a brother here called Epaphroditus.
எப்பாப்ரோதித்து என்றதான ஒரு சகோதரன் இருந்தான்.
Wonderful brother.
அருமையான அற்புதமான
wholehearted co-worker of Paul.
பவுலுக்கு முழுகிறதியமுடைய ஒரு உடன் ஊழியனாக இருந்தான்.
He says in verse 25, chapter 2 verse 25, my brother and my fellow worker and fellow soldier.
என் சகோதரனும் 25 வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் உடன் வேலையாளும் உடன் சேவகனும்.
He was so sick verse 27 that he almost died.
அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாக இருந்தது மெய்தான்.
It is not an ordinary cough and cold.
சாதாரண சளி இருமல் அல்ல.
He was so sick, he was dying.
அவன் மரித்துக் கொண்டிருக்கிற கூடிய அளவிலே வியாதியா
இருந்தான். That situation.
அந்த சூழ்நிலையிலே
verse 26, he was so sad because you heard he was sick.
தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதுனாலே ரொம்ப வியாகரப்பட்டானா.
This is wonderful. Feeling so sad. Oh, these brothers have heard I'm sick. I wish they had not heard it.
ஐயோ நான் வியாதியா இருக்கதை இவங்க கேள்விப்பட்டுட்டாங்களே, அவங்க கேள்விப்படாம இருந்தா சந்தோஷமா இருப்பனே, ஐயோ கேள்விப்பட்டுட்டாங்களே என்று சொல்லி அதற்காக துக்கப்பட்டாராம்.
That means he didn't want those people to be burdened and come to him with all apples and oranges and money and all to his hospital.
அவருடைய பொருள் என்னவென்றால், இவர் வியாதியா இருக்கிறபடினாலே அந்த சோதர் ஐயோ ஆப்பிள் வாங்கிட்டு போய் பார்க்கணுமே, பணம் செலவழிச்சு வரணுமே என்று சொல்லலாம் பாரப்பட வேண்டும் என்று இவர் விரும்பவில்லை.
Now, I'm not saying you shouldn't. You can make this also a law.
உடனே அடுத்த கோடிக்கு வந்து இப்போது இனிமே ஆப்பிள் எல்லாம் வாங்கி கொண்டு போக வேண்டாம், பார்க்க வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் அப்படியே தங்கி விட வேண்டாம்.
Sick, you won't even tell the elders, you won't tell anybody. Don't make this a law.
ஆகவே நம்ம வியாதியா இருந்தா எவ்வளவு சாக போறதா இருந்தா கூட மூப்பத்தை சொல்ல கூடாதுன்னு சொல்லி நீங்க அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்க
வேண்டாம். Brother Zach said, when you're sick, you should not tell anybody.
நீங்க வியாதியா இருந்தா யார்ட்டையும் சொல்ல கூடாதுன்னு சகோதர சகரே அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி நீங்க நினைக்க
வேண்டாம். We are such people who take the letter and make law out of everything.
நம்ம எந்த ஒரு எழுத்து கிடைச்சா கூட உடனே அதுல பிரமாணத்தை உண்டு
பண்ணிடுறோம். You must understand the spirit of what I'm saying.
நான் சொல்லுகிறதுடைய ஆவியை விளங்கிக் கொள்ளுங்க.
The spirit is I am not waiting for other people to just have sympathy for me and make a lot about me.
Na vandu matra janala enna emala paridhaapa padanum enna yurthu adhigama nenikana edhukku edha seiyala appadina edhirpaarpadillai.
When I'm sick I'll tell you because I want you to pray for me. I don't want your apples and oranges.
எனக்கு வியாதி பட்டா உங்களுக்கு உங்க ஆப்பிளோ ஆரஞ்சோ எனக்கு தேவைன்றதுனால கிடையாது, நீங்க ஜெபிக்கணும்ன்றதுக்காக நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவேன்.
Yeah, I will tell you.
நான் கண்டிப்பா சொல்லுவேன்.
The Bible says when anyone is sick let him call the elders of the church.
ஒரு வியாதிப்பட்டால் அவன் சபை மூப்பளை வரவழைக்கிறவன் சொல்லுகிறது.
They don't bring apples, they bring a bottle of oil and pray for him.
அவர்கள் ஆப்பிள் வாங்கி கொண்டு வர மாட்டார்கள், ஆனால் எண்ணெய் பாட்டிலை கொண்டு வந்து ஜெபிப்பார்கள் தொட்டு.
Yeah, faith.
விசுவாசம்.
That's how it is in the New Testament.
இதுதான் புதிய உடன்படிக்கை.
Yeah, by all means we can help one another, that's okay.
கண்டிப்பா நான் ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும், நல்லதுதான்.
The servant of the new covenant is one who understands the spirit of what Jesus is saying.
புது உடன்படிக்கையின் ஊழியன் இயேசு என்ன சொன்னார் என்பதனுடைய ஆவியை புரிந்து கொள்வார்.
He goes into the depth of every verse.
எல்லா வசனத்தினுடைய ஆழத்திற்கு கடந்து
செல்கிறார். When he sits in a meeting,
கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது கூட,
he's not taking every word as a law.
ஒவ்வொரு எழுத்தையும் ஒரு பிரமாணமாய் எடுத்துக்கொள்ள மாட்டார்.
That is Old Testament.
அது பழைய உடன்படிக்கை.
He is trying to understand what is the spirit of what this brother is saying.
இந்த சகோதரர் சொல்கிறாரே, இந்த ஆவி எப்படி இருக்கு அப்படி சொல்லி அந்த ஆவியை அவன் பருகுகிறவனா இருக்கிறான்.
What is the spirit of it?
அதனுடைய ஆவி என்ன, எதற்காக சொல்கிறார்?
Very important to understand.
மிக மிக முக்கியமான காரியம்.
So let's go back to this verse, Mark chapter 9.
ஆகவே மீண்டும் ஆய் மார்க் 9வது அதிகாரத்துக்கு நாம் செல்வோம்.
We saw this.
நாம் அதை பார்த்தோம்.
All things are possible, verse 23, to those who believe.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
What does that mean?
என்னுடைய பொருள் என்ன?
A person who takes it according to the letter, Old Testament servant, this is what he'll say.
எழுத்தின்படி பழைய உடன்படிக்கையின் ஊழியன் எழுத்தின்படி இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு என்ன சொல்வான்?
Here is an example. This is how an Old Testament preacher will stand up and preach.
இங்க பாருங்க, இதுதான் ஒரு உதாரணம். பழைய உடன்படிக்கை ஊழியன் இப்படி தான் எழுந்து நின்று பிரசங்கிப்பான்.
What does it say?
என்ன சொல்கிறது?
What does it say?
இந்த வசனம் என்ன சொல்கிறது?
All things are possible to those who believe.
விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்.
Do you want a car?
உனக்கு ஒரு கார் வேண்டுமா?
Is it possible or not?
கூடுமா கூடாதா?
Read it, read it.
வாசித்து பாருங்கள் வசனத்தை என்ன சொல்கிறது?
All things means this car included.
எல்லா காரியங்களும் என்ன சொன்னா அதுல கார் அடங்கி இருக்கிறதா?
Yes.
ஆம்.
What about aeroplane? Is that included? No.
Aeroplane. அது இதுல இருக்கறதா?
People haven't come to faith for that yet. The only car at this point.
இப்ப ஜனங்கள ஒண்ணு கார்ல தான் விசுவாசம் இருக்காங்க. aeroplane அளவுக்கு ஒண்ணு விசுவாசம் வரல.
It's so stupid.
ரொம்ப புத்தியீனமா இருக்குது.
That is according to the letter.
இதான் எழுத்தின்படி.
Don't listen to all these people.
இவங்களுக்கெல்லாம் நீங்க செவி கொடுக்க வேண்டாம்.
They tell you to have faith for big houses, for cars.
பெரிய வீட்டுக்கு விசுவாசம் வேணும், பெரிய கார் வாங்க வேண்டும், அதுக்கு விசுவாசம் வேண்டும்னு சொல்லுவார்கள்.
Why not for aeroplanes also? Why only car?
அப்படியே ஏன் aeroplane வாங்க கூடாது, ஏன் காருக்கு மட்டும் விசுவாசம் வைக்கணும்?
People don't think why what this fellow is only talking about cars. I want an aeroplane. I want a car.
ஜனங்கள் ஒண்ணே யோசிக்கறாங்க, என்னடா இந்த ஆளு இப்ப பார்த்தா காரை பத்தியே பேசிட்டு இருக்காரு, எனக்கு aeroplane வேண்டும், aeroplane
தான் நான் போறேன். More faith.
எனக்கு நிறைய விசுவாசம் இருக்குது.
Helicopter.
Helicopter வாங்க வேண்டும்.
What did Jesus mean here?
இங்கே இயேசு இந்த காரியத்தை சொல்லும்போது எதை பொருட்படுத்தி சொன்னார்?
Same Jesus who said cut off your hand and
உன் கையை தறித்து போடு,
eat my flesh,
என்னுடைய மாம்சத்தை
புசி, drink my blood,
என் ரத்தத்தை பானம் பண்ணு,
don't swallow camels,
ஒட்டகத்தை விழுங்காதே,
don't put a beam in your eye,
உன் கண்ணில் உத்தரத்தை போடாதே.
It's the same Jesus who said all things are possible, don't forget that.
அதே இயேசு தான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதையும்
சொல்லியிருக்கிறார். The words that I speak are spirit and life.
நான் பேசுகிற வார்த்தையானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது.
What are these all things?
இந்த எல்லாம் என்று சொல்கிறது என்ன?
Everything that I have promised, all things,
ellam endru sonnal naan vaakku pannina ella kaariyangalum
you can have if you believe.
Nee viswasithaal adhu ungalukku koodum.
Supposing you are 100 years old.
உங்களுக்கு 100 வயசு ஆயிச்சுனு வெச்சுக்கோ.
And your wife is 90 years old.
மனைவிக்கு 90 வயசு ஆயிச்சு.
And you say, Lord,
ஆண்டவரே,
I want a child.
எனக்கு ஒரு குழந்தை வேண்டும்.
I believe.
நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே.
I'm only 100 years old.
எனக்கு 100 வயசு ஆச்சு.
My wife is only 90.
என் மனைவிக்கு 90 வயசு ஆச்சு ஆண்டவரே.
I read in the Bible 100 year old man got a child in the
old testament. வேதல வாஸ்தம் பழைய ஏற்பாட்டில் 100 வயசு ஒரு ஆளுக்கு குழந்தை பிறந்துச்சு.
And his wife never had a child for 90 years. Sarah got a child.
90 வருஷம் ஆயும் குழந்தை பிறக்கல. சாராளுக்கு அப்ப ஒரு குழந்தை பிறந்துச்சு.
I claim it.
இயேசுவின் நாமத்தினால் இதை சுதந்தரித்துக் கொள்கிறேன்.
All things are possible if I can believe.
நான் விசுவாசித்தால் எல்லாம் கூடும்.
I will tell him straight away.
நான் நேரடியா சொல்றேன் முதல்ல.
Don't waste your time.
இது இப்படி ஜெர்மனி நேரத்தை வீணாக்காதப்பா.
Go and pray for something useful.
தோ பிரயோஜனமான காரியத்துக்கு போய் ஜெபம் பண்ணுப்பா.
Don't fast and pray for a child when you are 100 years old.
100 வயசு ஆயிடுச்சு இப்ப போய் உபவாசம் எடுத்து குழந்தை வேணும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கே.
Even the worldly person has that much common sense. Christians don't have it.
உலகத்தானுக்கு புத்தி இருக்கு, கிறிஸ்தவளுக்கு அது கூட இல்ல.
That is not the faith Jesus is speaking about.
இயேசு இங்க அந்த விசுவாசத்தை பத்தி பேசவே இல்ல.
How did Abraham get a child when he was 100 years old?
ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது எப்படி அவருக்கு பிள்ளை கிடைச்சது? கவனித்து கேளுங்க.
Because God had given him a promise.
தேவன் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார்.
That's why he could claim it.
ஆகவே தான் அதை சுதந்தரித்துக் கொண்டான்.
So faith is based on God's promise.
ஆகவே விசுவாசம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தை பொறுத்து இருக்கிறது.
If God gives you a promise, then of course you can claim it.
தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை சுதந்தரித்துக் கொள்ளலாம்.
So all things does not mean anything you want.
அவை எல்லாம் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானதெல்லாம் என்று அர்த்தம் அல்ல.
It means anything God has promised.
ஆனால் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின எல்லா காரியங்களும்.
Have you understood that now?
இப்பொழுது புரிந்து விட்டதா உங்களுக்கு?
All these old testament speak old covenant preachers will not be able to deceive you.
இதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் பழைய உடன்படிக்கையின் ஊழியர்கள் உங்களை ஏமாற்ற முடியாது.
All things that I have promised are possible to those who believe.
நான் வாக்கு பண்ணின எல்லா காரியங்களும் விசுவாசிக்கிறவனுக்கு கூடும்.
For example,
உதாரணமாக
Jesus said, if you ask anything in my name, I will give it to you.
என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு சொன்னார்.
John 14:14.
யோவான் 14:14.
Is another promise like that.
இன்னொரு வாக்குத்தத்தம் படி இருக்கிறது.
John 14 verse 14.
யோவான் 14 அதிகாரம் 14 வசனம்.
If you ask me anything in my name, I'll do it.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
Chapter 15 verse 16.
15 அதிகாரம் 16 வசனம்.
Last part.
கடைசி பகுதி.
Whatever you ask the Father in my name, he'll give it to you.
என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று பார்க்கிறோம்.
Third time, 16:23.
16:23 மூன்றாம் முறை சொல்கிறார்.
Truly, truly, I say to you, if you ask the Father for anything, he'll give it to you in my name.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தந்தருவார்.
Anything, anything, anything.
எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும்.
So what shall I ask for now?
இப்ப நான் எதை கேட்க போறேன்?
Helicopter.
Helicopter வேண்டும் ஆண்டவரே.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
10 bedroom house.
10 படுக்கை அறை கொண்ட பெரிய வீடு எனக்கு வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
Not 3-4 bedroom house. Those are all for poor people.
3-4 bedroom கொண்ட வீடெல்லாம் ஏழை மக்களுக்கு தான். எனக்கு 10 படுக்கை அறை கொண்டதான ரூம்
வேண்டும். I am the child of a king.
நான் ஒரு ராஜாவுடைய பிள்ளை.
You go pray.
போய் ஜெபம் பண்ணுங்க.
Please tell me when you get it.
கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுங்க.
You won't get it. I'll tell you right.
எனக்கு தெரியும் உங்களுக்கு கிடைக்க கிடைக்காது.
You will not get a helicopter. You will not get a
helicopter. கிடைக்காது. 10 படுக்கறை கொண்ட வீடும் கிடைக்காது.
What does he mean in my name?
என் நாமத்தினால் என்று சொன்னால் என்ன பொருள்?
If you go according to the letter,
எழுத்தின்படி போனால்,
in the name of Jesus.
இயேசுவின் நாமத்திலே பிதாவே.
It's what is the spirit?
அதுடைய எந்த ஆவியில் அவரை சொல்லி இருக்கிறார்?
You cannot ask in Jesus name for something he has not promised.
அவர் வாக்கு பண்ணாத ஒரு காரியத்தை அவருடைய நாமத்தினாலே நீங்கள் கேட்க முடியாது.
You know that?
உங்களுக்கு தெரியுமா?
You cannot ask in his name means what he has promised.
இயேசுவின் நாமத்தினாலே என்று கேட்கும் பொழுது இயேசு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை தான் நீங்கள் கேட்க முடியும்.
I'll show you.
உங்க வாசனை
காட்டுங்க. 2 Corinthians chapter 1.
2 கொரிந்தியர் 1 அதிகாரம்.
Verse 20.
20 வசனம்.
2 Corinthians 1:20.
2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம்.
This explains all the verses we were talking about.
நாம் இவ்வளவு நேரம் பேசின எல்லா வசனங்களையும் இது உள்ளடக்கி சொல்கிறது.
Very very important verse.
இது மிக மிக முக்கியமான ஒரு வசனம்.
As many as may be the promises of God in Jesus or in Jesus name, they are yes and by him amen to the glory of God by us.
2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம்.
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது.
What is possible for us?
நமக்கு எது கூடும்?
What does that word anything, everything mean?
எதை கேட்டாலும் என்று சொல்லுகிற காரியம்
என்ன? Here is the explanation.
இங்கே அதனுடைய விளக்கம் இருக்கிறது.
As many as are the promises of God.
தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதோ.
In Jesus.
இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
They are yes.
அவைகள் ஆம்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
Here is a promise is like a check.
இங்கே ஒரு வாக்குத்தம் ஒரு காசோலை போல இருக்கிறது.
Pay 10,000 rupees.
இன்னார்க்கு 10,000 ரூபாயை கொடுக்கும் என்று
sign Jesus Christ.
இயேசு கிறிஸ்துவே கையெழுத்து போட்டிருக்கிறார்.
That is yes.
அதான் ஆமீன். ஆம்.
And we say amen.
ஆமீன் என்று நாம் சொல்கிறோம்.
He says yes.
அவர் ஆம் என்று சொல்கிறார்.
And it says our amen.
அவருக்குள் நாம் ஆமென் என்று சொல்கிறோம்.
That means you on the other back side of the check you put your signature also.
அவருடைய அர்த்தம் என்னன்னா அந்த செக்குக்கு பின்னாடி உங்க கையை தான் நீங்க போடுறீங்க.
You know that when you go to a bank you have to put your signature on the back side.
நீங்க பேங்க்க்கு போனா செக்குக்கு பின்னாடி கையெழுத்து போடணும் உங்களுக்கு தெரியுமா?
The man who has given the check his signature is on the front.
அங்க கையெழுத்து செக் உங்களுக்கு கொடுத்தவருடைய கையெழுத்து முன்னாடி இருக்கு.
Back side they say put your signature.
அந்த செக்குக்கு பின்னாக உங்களுடைய கையெழுத்து போடுறீங்க.
He won't give it to you.
இல்லட்ட உங்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டார்.
So this is two signatures.
ஆகவே இங்க இரண்டு கையெழுத்துகள் இருக்கிறது.
Jesus has put his signature.
இயேசு தம்முடைய கையெழுத்தை போட்டிருக்கிறார்.
You put your signature.
நீங்கள் உங்களுடைய கையெழுத்தை போடுறீர்கள்.
Now you know what some people do?
சில பேர் என்ன
சொல்றாங்க? When they get a check,
ஒரு செக் கிடைச்ச உடனே
they get some special type of liquid and rub out this 10,000 rupees.
அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த செக் 10,000 ரூபாய் போட்டிருக்க செக் என்ன பண்றாங்க? சில ஆசிட் மாதிரி இருக்கக்கூடிய சில திரவத்தை வச்சு அந்த 10,000 அப்படியே நைஸா அழைச்சறாங்க.
And write 1 lakh.
அதை அழைச்சிட்டு அதுலயே வந்து 1 லட்சம் ரூபாய் போட்டுக்கறாங்க.
This is how so many people are presenting false checks nowadays.
இப்படி தான் अनेகர் பொய்யான போலியான செக்குகளை கொண்டு வந்து கொடுக்கறாங்க.
Same thing Christians are doing.
இதே தான் கிறிஸ்தவங்க செய்றாங்க.
Jesus given us a check.
இயேசு நமக்கு ஒரு செக் கொடுத்திருக்கிறார்.
Sin shall not have dominion over you.
பாவம் உங்களை
மேற்கொள்ள முடியாது.
அந்த திரவத்தை எடுத்து வச்சு அதை அழைக்கறாங்க. இயேசு எழுதுறதை அழைக்கறாங்க.
I'm writing car.
அந்த இடத்துல கார் என்று எழுதி கொடுக்கிறார்.
They present it.
அவங்க செக் கொண்டு
போறாங்க.
இயேசு நாமத்தினாலே
I sign car.
நான் பின்னாடி சைன் போட்டா இயேசு சைன் கையெழுத்து போட்டிருக்கார் எனக்கு கார் கொடுங்க.
That's not the original check. That is all rubbed out.
இது ஒரிஜினல் செக் கிடையாது. இது போலியான செக்.
Original check is you can have victory over sin.
ஒரிஜினல் செக் என்னவென்றால் பாவத்தை நீ மேற்கொள்ளலாம்.
Original check is you can rejoice always.
ஒரிஜினல் செக் என்னவென்றால் நீ இயேசு கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கலாம்.
Original check is cast your burdens upon him and he'll bear them for you.
உண்மையான காசோலை என்பது அவர் மீது எல்லா பாரத்தையும் வைத்து விடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதான செக்.
Original check is anxiety for nothing.
ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் என்பதுதான் உண்மையான செக்.
Don't rub all that out and change it to house, car and so many other things.
அவங்க செக்ல இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க அழைச்சிட்டு அங்க கார் வீடு அதெல்லாம் வேற உயர்வு.
My dear brothers and sisters,
என் சகோதர சகோதரிகளே,
the whole Christian world is being deceived by this type of
முழு கிறிஸ்தவ உலகமும் இப்படிப்பட்ட காரியத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது.
Because they have not understood the new covenant.
ஏனென்றால் அவர்கள் புது உடன்படிக்கை என்ன என்று விளங்கிக் கொள்ளவில்லை.
Who is deceiving them?
அவர்களை யார் வஞ்சிக்கிறார்?
The devil.
பிசாசு வஞ்சிக்கிறார்.
These are all people writing false checks.
இவர்கள் எல்லாரும் பொய்யான போலியான செக் எழுதுகிறவர்களாக இருக்கிறார்கள்.
They should be locked up in the jail.
அவர்கள் எல்லாரும் பிடிச்சு ஜெயிலில் தான் போடணும்.
I said, where does Jesus promise that?
இயேசு எங்கே அதை வாக்கு பண்ணியிருக்கிறார்?
What did he promise?
மறா என்ன வாக்கு பண்ணார்?
He said things like this.
அவர் இப்படிப்பட்ட காரியத்தை தான் சொல்லியிருக்கிறார்.
Let me show you one of the checks Jesus wrote.
இயேசு எழுதின ஒரு காசோலையை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
John 16.
16 அதிகாரம்.
He says in verse 24, last part, ask and you'll receive that your joy may be made full. Last part of John 16,
அப்பொழுது
verse 24.
யோவான் 16 அதிகாரம் 24 வசனத்தின் பின்பகுதி. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள்.
John 15 verse 11.
யோவான் 15:11.
These things I have spoken unto you that my joy may be in you, your joy may be made full.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு
சொன்னேன்.
இதுதான் சரியான உண்மையான ஒரு செக். காவலே.
Give Zach Poonen fullness of joy for 24 hours every day.
ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரங்களுக்கு ஜாக் புனனுக்கு நிறைவான சந்தோஷம் கொடு என்று
சைன் ஜீசஸ் கிறிஸ்ட்.
இயேசு கிறிஸ்து இயேசு என்று சைன் போட்டிருக்கிறார்.
If I believe it,
நான் அதை நம்பினால்,
I sign at the back.
நான் அதனுடைய பின்பகுதியிலே கையெழுத்து போடுவேன். நான் விசுவாசிக்கிறேன்.
Father,
பிதாவே,
and this is for me.
இது எனக்கு தான்.
That my joy may be made full.
என்னுடைய
24 hours every day.
ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் நிறைந்திருக்க வேண்டும்.
I'm not asking for car or house or anything like that.
நான் காருக்காகவோ வீட்டுக்காகவோ ஒன்றையும் கேட்கவில்லை.
If you give that to me, I'm thankful. If you don't give it to me, also I'm thankful.
எனக்கு நீங்க கார் கொடுத்தாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன், கொடுக்காவிட்டாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துவேன்.
You give me cycle, also I'm thankful.
எனக்கு சைக்கிள் கொடுத்தா கூட உங்களுக்கு நன்றி
ஆண்டவரே. You give me a heart, I'm thankful.
எனக்கு குடிசை கொடுத்தாலும் உங்களுக்கு நன்றி
ஆண்டவரே. Those are not important.
அவைகள் முக்கியம் அல்ல.
Joy to be made full.
ஆனால் என்னுடைய சந்தோஷம் நிறைவாக்கப்பட வேண்டும்.
24 hours a day.
ஒவ்வொரு நாளிலேயும் 24 மணி நேரமும்.
7 days a week.
ஒவ்வொரு வாரத்திலும் 7 நாட்களும்.
24 hours a day.
ஒரு நாள் 24 மணி நேரம்.
7 days a week.
ஒவ்வொரு வாரத்திலும் 7 நாட்களும்.
Nowadays they talk about some television programs. They say 24 hours a day, 7 days a week.
இப்போது சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் 24 மணி நேரமும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஒளிபரப்பப்படும், ஒரு வாரத்தில் 7 நாட்களும் ஒளிபரப்பப்படும்.
Jesus promises me joy.
இப்படித்தான் இயேசு எனக்கு சந்தோஷத்தை
வாக்குப்படுகிறார்.
ஒவ்வொரு நாளிலும் 24 மணி நேரம்.
7 days a week.
ஒரு வாரத்தில் 7 நாட்கள்.
24 hours a day, 7 days a week.
24 மணி நேரம் ஒரு நாளைக்கு. வாரத்தில் 7 நாள் சந்தோஷத்தை நிறைவு. இயேசு
நாமத்தால்.
நீங்கள் இதை விசுவாசிக்கிறாயா?
I showed you the check.
நான் அந்த செக்கை காண்பித்தேன்.
Now if you can point out a specific check like that.
இப்படி உங்கள குறிப்பான செக்கை நீங்கள் சுட்டிக்காட்டி கேட்பீர்களானால் இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார்.
You can put your signature in the bag and say Jesus name, that's mine.
அதற்கு பின்னாக நீங்கள் அந்த செக்கிலே கையெழுத்து போட்டு இயேசுவின் நாமத்தில் இது எனக்குரியது என்று சொல்லி நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கலாம்.
I'll show you another thing.
இன்னொன்றை உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
People in the Old Testament didn't have all this.
பழைய உடன்படிக்கை ஜனங்களுக்கு இதெல்லாம் இல்லை.
Romans 16:20.
ரோமர் 16:20.
Satan will be crushed under your feet by God shortly.
அதி சீக்கிரமாக தேவன் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்.
You believe that?
விசுவாசிக்கிறாயா?
Promise.
வாக்குத்தத்தம். இது ஒரு வாக்குத்தத்தம்.
I sign under the bag.
நான் பின்னாக கையெழுத்து போட்டேன்.
I signed it.
நான் கையெழுத்து போட்டுவிட்டேன்.
Satan will be crushed under my feet.
சாத்தான் என் காலுக்கு கீழாக நசுக்கப்படுவான்.
When he comes into my home,
என் வீட்டுக்கு வந்தால்,
when he comes into my church,
என் சபைக்கு வந்தால்,
when he attacks my children,
என் பிள்ளைகளை தாக்கினால்,
my wife,
மனைவியை தாக்கினால்,
bring sickness,
வியாதியை கொண்டு வந்தால்,
I say, Satan,
சாத்தானே,
God has appointed a place for you.
தேவன் உனக்கென ஒரு இடத்தை நியமித்திருக்கிறார்.
Under my feet.
அது எங்கே என்றால் என் காலுக்கு கீழாக.
You are not going to sit on my head.
நீ என் தலையில் ஏறி உட்கார போவது கிடையாது.
You sat on my head for so many years when I didn't know this promise.
எனக்கு இந்த வாக்குத்தத்தம் தெரியாத நாட்களிலே நீ மேலே உட்கார்ந்தாய்.
Now you are going to be under my feet.
இப்போ என்னுடைய காலுக்கு கீழாக தான் இருக்கப் போகிறாய்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தாலே.
You are going to be under my feet.
நீ என்னுடைய காலுக்கு கீழாக இருக்கப் போகிறாய்.
You are not going to make me grumpy and miserable and
நீ என்னை துக்கமுட்ட உள்ளவனாய், என்னை முறுமுறுக்கிறவனாய், கோல் செல்வனாய் நான்
ஆக போவதில்லை. Hate anybody.
நான் யாரையும் பயக்க போவதில்லை.
You're not going to get me to be offended with somebody.
யாரோ ஒருவர் மீது மனத்தாங்க அடைய முடியாது, நீ என்னால செய்ய முடியாது.
You're not going to get me defeated by your wretched temptation.
உன்னுடைய துன்மார்க்கமான சோதனையினாலே என்னை தோற்று போக செய்ய முடியாது.
We'll think more about it.
இதை பற்றி நாம் அதிகமாக ஜானிப்போம்.
But please remember what you heard this morning.
இந்த காலை வேளையிலே நீங்கள் கேட்டதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
I want to be a servant of the new covenant.
ஆண்டவரே, நான் புது உடன்படிக்கை ஊழியக்காரனாக இருக்க வேண்டும்.
Bow heads for a moment.
ஒரு சரம் நம்முடைய தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம்.
Now if whatever God spoke to you this morning,
இந்த காலையிலே தேவன் என்ன காரியத்திலே உங்களுக்கு பேச இருந்தாலும் சரி,
have you got a promise from God this morning?
இந்த காலையிலே உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குதா?
That's like a check.
அது ஒரு செக்கை போல.
Before you lose it, put your signature at the back of that check right now.
அந்த செக் தொலைந்து போவதற்கு முன்பதாகவே அந்த செக்கை திருப்பி உங்கள் கையெழுத்தை போட்டு விடுங்கள்.
Before you forget it,
மறப்பதற்கு முன்பதாக.
To forget a promise is like losing an expensive check.
ஒரு வாக்குத்தத்தை மறப்பது என்பது வெளியேறப்பட்ட ஒரு செக்கை தொலைத்து போடுவது போல.
You forget it, put your signature there.
மறப்பதற்கு முன்பதாகவே உங்களுடைய கையெழுத்தை அங்கே பின்னாக போடு.
That's for me.
இது எனக்கு தான் என்று சொல்.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
I claim that promise now.
இப்பொழுதே இந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன் என்று சொல்.
Satan, you're under my feet.
சாத்தானே, நீ என் காலுக்கு கீழாய் இருக்கிறாய்.
Jesus name.
இயேசுவின் நாமத்தினாலே.
Thank you Lord for hearing us.
ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி.
ஆமென்.
ஆமென்.